எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்கக்கூடிய நோட் பண்ணுறா நானும் ரொம்பவும் கடந்த வாரம் நியூஸோட எந்த டிலே இல்லாமல் கேப்லாம் விடாமல் எனக்கு தெரிஞ்சுப்பேன்னா நோட் பண்ணுறா பண்ணுறதுக்கான ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேப் விடாமல் வர்ற ரெண்டாவது நோட் பண்ணுறா தொடர்ச்சியான்னு சொல்லலாம். அது மிகையாகாது,
அதையே நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கு இல்லையா? அதாவது நம்ம கண்டினியூஸா பண்றோம் அப்படின்னு
ஒரு ஆமாங்க மாதிரி ஒரு இரெகுலாரிட்டிஸ் டிஸ்ஒபீடியன்ஸ் இதெல்லாம் வந்துருச்சுன்னா நம்ம வந்து என்ன பண்றது?
ப்ரெஸ் பண்ணணும். அது ஆமாம், அதுவும் கரெக்ட் தான். இப்போ நம்ம போன வாரம் கண்டினியூஸ் நியூஸ்ல இருந்தே பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த வாரம் ஸோ போன வாரம் பெருசாக நடந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த கூகுள் வந்து நம்மளோட ஆப்ஸ்லாம் டீலிஸ்ட் பண்ணாங்களே.
ஆமாம்,
அதாவது நீங்கள் வந்து எங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் பாலிசிக்குள்ளே வரல, நீங்கள் வந்து நாங்கள் அதிகமாக சார்ஜ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இது பண்ணுறீங்கன்னு தூக்கி விட்டாங்களே.
ஆமாம்,
அதுக்கு உண்மையிலே இந்த விஷயத்தில் வந்து கவர்மெண்ட்டை பாராட்டி ஆகணும். உடனே ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸோட கனெக்ட் பண்ணி, கூகுள் சிஓவும் ஒரு இந்தியர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் பேசி இப்போதைக்கு ஒரு அது என்ன சொல்றது ஒரு நிரந்தர தீர்வுன்னு சொல்ல முடியாது. இந்த சைடு ஆமா இந்த சைடு இவங்கள்ட்டையும் பேசி உங்க குறைகள் என்ன அப்படின்னு கேட்டு அந்த பக்கம் கேட்டு கூகுள்ட்ட இது பண்ணி என்னன்னு கேட்டு இப்போதைக்கு இது ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான், ஓகேவா? அது பெர்மனன்ட் கிடையாது. இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூகுள் வந்து மறுபடியும் இந்த ஷட் பண்ண ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆன் பண்ணி விட்டுருக்காங்க மறுபடியும். பரவாயில்ல, நீங்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தில் வந்து கவர்மெண்ட் கொஞ்சம் ப்ரோஆக்டிவாகவே இது பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அடுத்தடுத்த நாள் டக்கு டக்குன்னு நடந்துச்சுல, ரொம்ப லேட்லாம் அவங்க ஆக்கல. சில விஷயங்கள்லாம் ரொம்ப லேட் ஆகும் அவங்க அவருக்கு கவர்மெண்ட் சைடு ஏதாவது பதிலாவது சொல்லுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதுக்கு கூகுள் சொன்ன ஒரு இதை தான் நம்ம நோட் பண்ணி பார்க்கணும் இந்த விஷயத்தில். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை இங்கிலீஷில் போட்டிருந்துச்சு, அப்படியே சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி விடுவாங்களே, இப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு கவர்மெண்ட்டை பேசுகிற சுமூகமான தீர்வு பெறப்பட்டதுன்னு சொல்லிட்டு, அதில் என்ன தெரியுமா ஆரம்பிக்கிற லைனே பயங்கரமாக இருக்குது. இன் த ஸ்பிரிட் ஆஃப் கோஆப்ரேஷன் we are temporarily reinstating the apps of the developers with appeals pending in the supreme court. Google maintains its right to implement and enforce its business model as established in various courts. We will invoice our full applicable services fees in the interim and are extending payment timeline for these companies. We look forward to a collaborative effort to find solutions that respect the needs of all parties அப்படினு சொல்லிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லைன்ல அழகா இந்த ஸ்பிரிட் ஆஃப் கோஆபரேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க.
சரி, இவ்வளவு உங்க கவர்மெண்ட் பண்ண அந்த இது இருக்கு, பாராட்டக்குரிய கவர்மெண்ட் வந்து
எந்த இடத்துல விழுந்துட்டாங்க?
அக்ரிகேட்டட் சோசியல் ஹெல்த் ஆக்டிவிட்டின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்காங்க, தெரியுமா?
அப்படியா, என்னது தெரியல.
இவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப காலமாவே வந்து ஒரு சம்பள உயர்வு வந்து கேட்டிருக்காங்க. ரோபோ
யாரு கேட்டிருக்கா?
யாருன்னா இவங்க வந்து, நீங்க இந்த செட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து எங்க பாப்பீங்கன்னா, இவங்க வந்து நேஷனல் ஹெல்த் மிஷன் சொல்லிட்டு 2026 அமைச்ச ஒரு ஸ்கீமுக்கு கீழே வந்த லேபர்ஸ் தான் இவங்க. ஆனா இவங்க எல்லாம் நேரடியா வந்து கவர்மெண்டோட எம்ப்ளாயிஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து நிறைய இவங்களுக்கு எக்ஸாக்டா யாருன்னா, இந்த கோவிட் டைம்ல ஒரு ப்ளூ கலர் சாரி கட்டிட்டு உங்க வீட்டுக்கு எல்லாம் வந்து போக்கு தடுப்பூசி போட்டாச்சா அப்படின்னு எல்லாம்
கேட்டிருப்பாங்க.
ஆமா, அவங்க தான் இவங்க. இவங்க வந்து ரொம்ப காலமாவே வந்து அந்த இதுக்காக, இந்த ஸ்கீம்ல வந்து இவங்களுக்கான சம்பள உயிருக்காக கேட்டுட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட. ஆனா இதை வந்து இன்ன வர இந்த பட்ஜெட்ல வந்து இந்த ஸ்கீமுக்கு அடியில் தானே இவங்க வர்றாங்க. இந்த ஸ்கீமுக்கு வந்து போன வருஷம் வந்து 31,270 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இப்ப இந்த வருஷம் வந்து ஒதுக்குனது அதே 31,500 கோடி, ஒரு 250 crores எக்ஸ்ட்ரா ஒதுக்கியிருக்காங்க, அவ்வளவுதான். ஸோ இவங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு, இவங்க வந்து அந்த இ போர்ட்டல தான் வந்து அவங்களை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறப்போ 40 வயசுக்கு மேல இருக்கவங்களை எடுக்கிறது இல்லையா வேலைக்கு?
ஓ, இதுவரை?
ஆமா ஆமா. ஸோ அதுக்கு இல்லாம இவங்களுக்கு வந்து நார்மலாவே மத்த அரசு ஊழியர்கள் கிடைக்கிற மிகப்பெரிய சலுகைகள் எதுவும் கிடைக்கிறது இல்லை. ஸோ இப்படிலாம் ஒரு பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கு. எதுக்கு சொன்னா, அந்த ப்ரொவாக்டிவ்னஸ் சொன்னீங்க இல்லையா, அதுக்காக சொன்ன, வேற எதுக்காக இல்ல.
ஏதாவது ஒரு நியூஸ் அதை பாராட்டி சொல்லலான்னு பார்த்தா நீ அதையும் விட மாட்டேன்ற இல்லையா?
அப்படி சொல்லலாம், இன்னொன்னு சொல்லுவா, நான் பாராட்டிடுவோமா? பாருங்க,
இப்படி மாத்தி மாத்தி பாராட்டுறேன்னு இறங்கினா என்கிட்ட 3 நியூஸ் இருக்கு சொல்றதுக்கு. சரி வா, இறங்குவோம்.
இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் குறைஞ்சிருக்கான். நீங்க சொல்லு, நீங்க நியூஸ் சொல்லுங்க, உங்களோட நியூஸ்ல பாராட்டலாம் வேணும்னு சொல்லுங்க.
அப்படியா? சரி, ஓகே. அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிருக்கு இல்லையா?
அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிருக்குன்றாங்க. ஆனா எனக்கு புரியவே இல்லை எனக்குன்னா, என்னடா இது, இது வந்து என்ன சொல்லுறது அனுபவிச்சிருக்காங்க, வெளியே விட்டுருக்காங்களா என்ன சொல்றது வேற. ஸோ அதனால இந்த டேட்டா எப்படி பாக்குறதுன்னு தெரியல. 3.5 இருந்து 3.4% கம்மியா இருக்குன்றாங்க. ஆனா அது எப்படி அப்படி எதோட கண எந்த எந்த இண்டஸ்ட்ரி வந்து இதை வந்து பூம் பண்ணுச்சு அந்த எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து அப்படிங்கிறதுக்கு நாளை இன்னும் we are not able to find and proper connect.
இல்ல நானுமே அதை தான் கேட்க வந்தேன் இப்ப நீ சொன்ன நியூஸை வச்சு. ஏன்னா நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, ஐடி ஃபர்மோட ரெவன்யூ இருக்கு தெரியுமா, அதாவது அக்டோபர் டிசம்பர் குவார்டரோட ரெவன்யூ வந்து கம்பேர் பண்ணியிருந்தாங்க. நம்ம இதில் பிக் ஃபோர் ஐடி கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஐடி கம்பெனிஸ்க்குன்னு டாப் கிளைண்ட்ஸ்ல எது இருக்கும் தெரியுமா, எல்லா கம்பெனிக்குமே அப்படி ஒன்று இருக்கும். இப்போ ஜொமேட்டோவில் வந்து நம்ம டாப் பேயிங் கஸ்டமர்ஸ் ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்னு நம்ம சொல்றோம்ல, அது மாதிரி ஒரு ஐடி கம்பெனிக்கு வந்து கிளைண்ட் பேஸ் வந்து ஒரு டாப் கம்பெனிஸ்னு இருக்கும்ல. நீங்க வந்து இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே, அட்லீஸ்ட் ஒரு சீக்வன்ஸா அடுத்தடுத்த குவார்டர் கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இன்ஃபோசிஸ் வந்து என்னன்னா, தேர்ட் குவார்டர்ல வந்து 35% அவங்க ரெவன்யூ வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிருக்குன்னு வச்சுக்கோ டாப் கிளைண்ட்ஸ். ஆனா அதே ஃபிஸ்கல் வந்து இந்த குவார்டர் இருக்குல்ல, அந்த சேம் குவார்டர்ல அதே ஃபிஸ்கல்ல அது வந்து 33%க்கு டிராப் ஆயிருச்சு. அதே மாதிரிதான் விப்ரோக்கும், போன வருஷம் 21% இருந்தது வந்து இந்த வருஷம் 20.5%னு சின்ன சின்ன டிராப் தான். இது வந்து பெர்சன்டேஜா பாக்குறப்ப பெருசா தெரியுது, நம்பரா பார்த்தா பெருசா தெரியும். ஹெச்சிஎல்லையும் இதே டிராப் இருக்கு, பிக் ஃபோர் கம்பெனிஸ்லயே அவ்வளவு டிராப் இருக்கு. இப்போ இவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் குறைஞ்சிருச்சுன்னா எதை வச்சு இவங்க சொல்றாங்கன்ற இந்த இது வரமாட்டேன் இந்த வெளியில.
எனக்கும் அந்த இது அந்த பாயிண்ட் அதுலயும் மென்ஷன் பண்ணல. அதே மாதிரி நமக்கும் தெரியல, இந்த என்ன சோமேட கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. பட் என்ன பண்றது, நம்ம அவங்ககிட்ட தான் ரிலேவ் ஆக முடியும். நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அவங்க தான் அந்த டேட்டா வெளியிடுறாங்க.
எனக்கு அதுதான் டவுட். ஏன்னா இப்ப லே ஆஃப் எவ்வளவு, இந்த ரெண்டு வருஷத்துல எவ்வளவு லே ஆஃப் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம பாத்துட்டு இருக்கோம். அப்ப ஏதோ ஒரு சைடு என்ன, ஜிசிசிஸ் அவ்வளவு பேரை ஹையர் பண்ணி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இதாகுது. ஐடில இருக்கவங்க தானே அந்த சைடு ஜிசிசிக்கு மூவ் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கேட்டகரி வந்து மேல எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, டாப் கிளைண்ட்ஸ் வந்து டிக்ளைன் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. பெரிய டீல்ஸ் எதுவும் க்ளோஸ் பண்ணப்படலை. அதே மாதிரி சில பேர், சில கம்பெனிஸ் வந்து ரிசர்வ் மோடுக்கு போக ஆரம்பிச்சதுனால ரெவன்யூ வந்து அடி. நம்மளே சில கம்பெனிஸ் பார்த்தோன்னே அவருக்கா, அவங்க வந்து நார்த் அமெரிக்கா மார்க்கெட்டை ஃபோக்கஸ் பண்ணி லோ ப்ராஃபிட் கஸ்டமர்ஸ்லாம் விட்டுட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி, இதை பண்றதுக்கு நம்ம அங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கப்ப எம்ப்ளாய்மெண்ட் இதாகுதுன்னா, இல்ல இவங்க வந்து இந்த தீபாவளி சீசன்ல ஒரு டிமாண்ட் இருக்கிறதுக்கு வேலை கிடைக்குமே, கிக் ஒர்க், அதெல்லாம் இவங்க எந்த டேட்டாவை சொல்றாங்கன்னு நம்மளுக்கு அதுவும் தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி அதுதான் குழப்பமா இருக்கு.
இது ஒரு குழப்பத்தோட சேர்த்து இன்னொரு இந்த இதுக்கு இன்னொரு குழப்பம்னா, அந்த டேட்டாவை எடுக்கிற முறைன்னு ஒன்று இருக்கும்ல, அதுல வந்து ஏதோ ஒரு மாற்றம் பண்ணிருக்காங்க இவங்க. என்ன சோ அது வந்து எனக்கு கரெக்டா அந்த இதை எப்படி கான்டெம்ப்ளேட் பண்ணி இங்க இது பண்றேன்னு தெரியல. ஆனா எப்பயுமே எடுக்கிற அதே முறையில தான் இந்த வாட்டி டேட்டா எடுத்தாங்களா, அதே காலாவகாசம் அதே முறைய அந்த காலவகாச பீரியட்ல தான் இந்த டேட்டா எடுத்தாங்களா அப்படின்றது கேட்டீங்கன்னா, இல்ல காலவகாசம் வந்து மாறி இருக்கு அப்படின்றதுல ஒரு மேட்டர் ஒரு இதுல இருக்கு. ஆனா அந்த அந்த காலவகாசம் மேட்டர் அந்த டைம் டிஃபரன்ஸோட அந்த எடுத்த டைம் டிஃபரன்ஸோட இம்பாக்ட் இதுல இருக்கா அப்படிங்கிறதுக்கான கரெக்டான எவிடன்ஸ் நம்ம கிட்ட கிடையாது. ஆனா ஒரு டக்குன்னு வந்து மட்டும் ரெண்டு பாயிண்ட் இருக்கு, நமக்கு புரியலன்னு சொல்றோம் இல்லையா, ஒரு கனெக்ட் இதை கனெக்ட் பண்ண முடியலன்னு நானும் சொல்றோம் ரொம்பவும் பேசிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. எப்படி வந்து நம்ம பாக்குற நியூஸ் எதுவுமே வந்து ஒரு ஒரு மாதிரி ஃபிளரிஷிங்கா இல்லையா இதை காட்டுறதுக்கு, இந்த டேட்டா இண்டிகேட் பண்ற மாதிரின்ற ஒரு குழப்பம் இருக்கு. அதுக்கு குழப்பத்தோட பாயிண்ட் நம்பர் டூ இதை ஆட் பண்ணணும் அப்படின்னா, எப்பயும் எடுக்கிற அதே மாதிரியான பீரியட்ல தான் இந்த டேட்டாவை எடுத்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதை வந்து ஒரு சஸ்பிஷியஸ்னஸ் கலப்புது ஒரு ஒரு நார்மலா அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன சொல்லுது இப்படி வெளியே வருது அப்படின்னா, அது என்னன்னு தெரியல, வேற யாராச்சும் போறது ஏ வீட்லயே அடிச்சா எங்கடா
வேண்டாம், அந்த ட்ரெண்ட் இப்பதான் இதா இருக்கு, மறுபடியும் அதை தட்டி எழுப்பிடாதீங்க.
ஐயோ அந்த ட்ரெண்டுக்குள்ள போக கூடாதுன்னு ரொம்ப நாள் அந்த அவரை பத்திய பேசல, பாவம் அந்த மனுஷனை போட்டு ஐயோ கம்பேக் எல்லாம் கொடுத்தாருங்க. ஒரு மனசார எதிரியா இருந்தா அவனுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கூடாது.
ஒரு மனுஷன் எவ்வளவு கம்பேக் கொடுக்க முடியும் எஸ்டிஆர் மாதிரி சொல்லுங்க.
ஏ அவர் என்னங்க பண்ணாரு, அவருக்கு இப்ப கம்பேக் கொடுக்குறது, நீ எடுத்து ஓட்டி போட்டு அந்த ஆள் கம்பேக் கேட்டா அந்த ஆளு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு மனசாச்சு வேணா.
ஆமா சரி, ஆனா எஸ்டிஆர் பத்தி பேசவேனா இது வந்து, அப்புறம் வேணா அப்புறம் அதுக்குள்ள போயிட்டோம்னா அது ஒரு பெரிய டாபிக் போயிட்டு
சொல்லுங்க. நீங்க பாராட்டுறேன்னு சொன்னீங்களா, பாராட்டுங்க.
இந்த பாராட்டுறேன், இந்த பாராட்டுறேன். இப்ப நான் எந்த துறைக்கு போறேன் அப்படின்னா, ரயில்வேஸ்க்கு போறேன். பல எபிசோடுகளாகவே நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்ப இருக்க கவர்மெண்ட் வந்து அந்த மேல்தட்டு மக்களுக்கு தேவையான வசதிகளை மட்டும் செஞ்சு தருது அப்படின்னு சொல்றோம்ல, அது இன்னைக்கு வந்து டேட்டாவோட மாட்டிக்கிச்சு. நம்ம சொன்னது உண்மைதான், இவங்க அந்த ஸ்லீப்பர் கிளாஸ் இந்த கீழே இருக்க பெட்டிகள் எல்லாம் குறைச்சிட்டு வந்துட்டு நைஸா அப்படியே எதை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, தேர்ட் ஏசி, செகண்ட் ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசி, இது எல்லாத்தையும் ஏத்திட்டு வராங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து நீங்க ஃபினான்சியல் எக்ஸ்பிரஸ்ல பாக்கலாம், மார்ச் 8 வந்த ஆர்டிக்கல் இது. இந்த ப்ரீமியமைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, இந்த விஷயத்தை வந்து பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லலை, ஓகேவா? கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ரீமியமைஸ் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஃப்ளைட்டில் போகிறதுக்கான சார்ஜஸ் எவ்வளவோ அதுக்கு ஈக்குவலாக கூட நீங்கள் கொண்டு வாங்க. தேர்ட் ஏசி, தேர்ட் ஏசின்ற ஃபர்ஸ்ட் ஏசிலாம் கொண்டு வாங்க, தாராளமாக பண்ணுங்கள், தப்பு இல்லை.
நான் நாட் அட் த காஸ் ஆஃப் எலிமினேட்டிங் த சர்வீஸ் டு த பாட்டம் லெவல்.
எக்ஸாக்ட்லி, அதே தான். நீங்க வந்து அதாவது ட்ரெயின் வந்து 240 km/h ஸ்பீட்ல போகணும், அதனால கம்பார்ட்மெண்ட் வந்து எல்லாமே கண்ணாடி பெட்டி க்ளோஸ்டா இருக்கணும். ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் வந்து ஓட்ட போட்ட ஜன்னல் இருக்குது, அதனால வந்து இதாகும், எஃபிஷியன்சி குறையும்னா அதை சால்வ் பண்ற வழியை தான் நீங்க கண்டுபிடிக்கணுமே தவிர, நான் அப்படியே ஜென்ரல் அந்த அன்ரிசர்வ்டு பெட்டியும் ஸ்லீப்பர் பெட்டியும் கேன்சல் பண்றேன்றது அதுக்கான சொல்யூஷன் கிடையாது. அப்ப உங்க நரேட்டிவ் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா, காசு இருக்கவங்க மட்டும் போட்டோம், காசு இல்லாத வந்து நீ வேற எதுலயோ போய்க்கோ அப்படின்ற மாதிரி தானே உங்களோட இது. அது அந்த டேட்டா ரிஃப்ளெக்ட் பண்ணுது. எனக்கு அதெல்லாம் பார்த்தோன்னே செம்ம கோபமா இருந்துச்சு. ஆக்சுவலா உங்களை ப்ரீமியமைஸ் வந்து பண்ண வேணாம்லாம் சொல்லலை, இவங்களும் வந்து இந்த ஆவரேஜ் பெர் பேசஞ்சர் ரெவன்யூலாம் பாக்குறாங்க, சரியா? 2020-21 வந்து ஆவரேஜ் ரெவன்யூ பெர் பேசஞ்சர் வந்து 121 ரூபா இருந்திருக்கு. 21-22 அது கம்மியா இருக்கு, 111 ரூபா இருக்கு. 2022-23 99 ருபீஸ் வந்துருச்சு. மறுபடியும் இப்போ வந்து அது 106 ரூபாய்க்கு ஏறி இருக்கு, ஓகேவா? நல்ல விஷயம்தான். இந்த ஏறி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது வந்து ஆப்வியஸ்லி எங்க ஏறப்போகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ஏசி, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி. ஆனா அந்த ஒரே ரீசனுக்காக வந்து இதுல தான் எனக்கு வந்து ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாத்தையும் அப்படி ப்ரீமியம் ஆக்கிட்டீங்கன்னா, நம்ம இந்த போன பாட்காஸ்ட்ல ஒரு கேட்டகரி சொன்னோம் ஞாபகம் இருக்கா, பாட்டம் ஆஃப் த பிரமிட்ல வந்து 700 மில்லியன் அங்க ஒரு 400 மில்லியன் இருக்காங்கன்ட்டு, அவங்க எதுல டிராவல் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு அது புரியவே மாட்டேங்குது கடைசி வரைக்கும்.
டாப் ஆஃப் த பிரமிடு அவங்களாலேயே ஃபிளைட்ல டிராவல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு இருக்கு நம்ம ஏர்வேஸோட நிலைமை. காசு இருக்கனாலே போக முடியாத நிலைமையில இருக்காங்க.
என்ன கூத்து தெரியுமா பண்ணிருக்காங்க, இந்த கம்பார்ட்மெண்டோட பிரேக் டவுன் இப்ப நான் சொன்னேன்ல, ஸ்லீப்பர் கோச்சஸ் வந்து 86% ட்ராப்பு ப்ரொடக்ஷனில். நீ யோசிச்சு பார்த்துக்கோ, அதாவது 2019-20 இருக்குல்ல, அதில் வந்து எவ்வளவு ஸ்லீப்பர் கோச்சஸ் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 1925 ஸ்லீப்பர் கோச்சஸ் வந்து வந்திருக்கு உள்ள. கட் பண்ணி அப்படியே 2024-25 போனால் வெறும் 278 தான் வருது, 86% கட்டு. யோசிச்சு இவங்க என்ன மாதிரி இது பண்ணுறாங்கன்றது எனக்கு சத்தியமாக புரியல. இதை வந்து யாரு தான் இப்போ இவங்களுக்காக பேசுவான்னு ஒன்று இருக்கும்ல, விலையே வந்து நீங்கள் ஏற்றுங்க, அதெல்லாம் ஏற்ற வேணாம்னு சொல்ல, நீங்கள் ஃபஸ்ட் ஏசியில் ஏற்றுங்க, செகண்ட் ஏசியில் ஏற்றுங்க, நான் ஸ்லீப்பர் கிளாஸை கட் பண்ணிட்டு தான் நான் ப்ராஃபிட் போவேனா, அப்படி ஒரு ப்ராஃபிட்டே நீங்கள் இன்னும் இந்த தமிழ்நாட்டில் இபி கதை மாதிரியே இருந்துட்டு போகுதுன்ற ரயில்வேஸ்.
இல்லை இது 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 என்ன மாதிரி இருக்குன்னா, ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுற மாதிரி இருக்கு.
ஆமாம், அப்படி தான் பண்ணுறாங்க, கரெக்டு.
அது இப்போ ஒரு எப்படி அசால்ட்டாக ஒரு ஜொமேட்டோ வந்து கட் பண்ணுறாங்க சர்வீஸு,
200 சீட்டில் கட் பண்ணுற மாதிரி தான் அது இவங்க பண்ணுறது இப்போ.
அவங்க பண்றது சால்ட்டா, ஆனா இவங்க அப்படி பண்ண முடியாதுல்ல, இவங்க அப்படி பண்ணக்கூடாதுல்ல,
பண்ண முடியாது இல்ல, பண்ண கூடாது.
லிஸ்ட் ஆயிட்டோம் அப்படிங்கறதுனால இவங்களுக்கு வந்து அப்படி பண்றாங்கன்னா அதுக்கு நீங்க லிஸ்ட் ஆகாமலே இருந்திருக்கலாம்.
எனக்கு அது உண்மையிலே ரொம்ப, இவங்க இப்படி பண்றாங்க கண்ணு முன்னாடி நம்மளுக்கு தெரியுது இப்படி பண்றாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்றதுனே எனக்கு தெரியல. அவங்க கீழே ஒரு எக்ஸாம்பிள் வேற போட்டிருந்தாங்க, நியூ டெல்லிக்கும் கொல்கத்தாவுக்கும் நீங்க ஸ்லீப்பர்ல போனீங்கன்னா 635 ரூபா, சரியா? அதே இது ஏசி 3 டயர், நான் ஏசி ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது கூட அவங்க சொல்ல, தேர்ட் ஏசியில் நீங்கள் போனீங்கனாலே 1665 ரூபா ஆகுது. இப்போ நம்ம அந்த போன பாட்காஸ்ட்டில் அந்த டிஸ்போசபிள் இன்கம் சொன்னோம்ல, ஒருத்தனை டிஸ்போசபிள் இன்கமே ஒரு ஃபேமிலிக்கு மாதம் 8000-4000 இருக்கவன் வந்து இப்போ கொல்கத்தா டு டெல்லி போகணும்னு நினைக்கிறானா, அவன் எதில் போவான்? இப்போ நீங்கள் இந்த ஸ்லீப்பர் கிளாஸை கட் பண்ணிட்டீங்க, 600 ரூபா டிக்கெட்டை கட் பண்ணிட்டீங்க, அது எவ்வளோ பெரிய ஃபினான்ஷியல் பேர்டன் அவனுக்கு, அந்த ஒரு x2x 3x அவங்க டிக்கெட் அடுத்து அந்த ஏசி தேர்ட் டயர் இருக்குல்ல, நீங்க அதை தானே ப்ரொடியூஸ் பண்றீங்க இப்ப அதிகமா. இப்ப இப்படி இருக்கிறப்ப அவன் எப்படி வந்து நாளைக்கு டெல்லிக்கோ கொல்கத்தாவுக்கோ போக முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை விட்டு அவர் என்ன இருக்கு, காய்கறி வண்டியில ஏறி போகணும்னு நினைக்கிறீங்களா?
போக சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஏன் நீங்க ஒரு வெஜிடபிள் அந்த லோட் அடிக்கிற வண்டியே நீங்க ஷேர் பண்ணக்கூடாது,
ஷேர் பண்ணி போங்கன்ற மாதிரிதான் கணக்கு இல்லையா? அப்போ உங்களால் வந்து அந்த பாட்டம் ஆஃப் த பிரமிட்டையும் இந்த ட்ரெயினோட சேர்த்து கொண்டு போகிறதுக்கான எந்த சொல்யூஷனும் உங்களுக்கு இல்லை இல்லையா?
நான் வந்து கவர்மெண்ட்டை பேசவா?
இவ்வளோனால நான் பண்ணிட்டு இருந்தேன் அதை சொல்லுங்க.
நாங்கள் பார்த்த டேட்டா படி எல்லாருமே பை வாக் அண்ட் லிஃப்ட்டுங்கிற மோட வந்து தேர்ந்தெடுத்துக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். லடாக் டு கன்னியாகுமரி டு லடாக் வாக் அண்ட் லிஃப்ட் அப்படிங்கிற இதை தேர்ந்தெடுத்திருக்கதா
கேள்விப்பட்டிருக்கேன். இருக்கு இல்லையா, கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் செலவு இல்லாமல் இருக்கு.
அந்த அந்த மாதிரி இளைஞர்கள்லாம் அந்த இதை தேர்ந்தெடுத்தனால நான் அதை கட் பண்ணிக்கிட்டோம். இல்லை என்ன தப்பு இருக்கு?
உங்க டேட்டா படி பார்த்தா நீங்க சொல்றது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தா கரெக்ட் தான். உங்களை உண்மையிலே நான் பாராட்டணும். ஸோ அப்ப என்ன, ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒன்லி ஏசி கோச்சஸ் தான் இருக்கும் போலயே அப்ப, இல்லையா ரயில்வேஸ்ல?
ஆமா அப்படிதான். அந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டே ஒரு மாதிரி ப்ரீமியமான ஆடியன்ஸுக்குன்னு மாத்திடுவாங்கன்னு
நினைக்கிறேன். கரெக்ட், சூப்பர். இந்த விஷயத்துல நம்ம பாராட்டி தான் ஒரு நியூஸ் முடிஞ்சல.
கண்டிப்பா நீங்க பாராட்டுங்கன்னா உண்மையில பாராட்ட போறீங்கன்னு
நினைச்சேன். ஆமா,
ஓட்டிங் டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சோர்ஸ் வேணா நம்ம இதுல போடுறேன், நம்ம பேஜோட குரூப் இருக்குல்ல அந்த இதுல இந்த இந்த டேட்டாவோட சோர்ஸ் நான் போடுறேன். அது சோர்ஸ் எங்க இருந்து வந்திருக்குன்னு அங்கேயே பாத்துக்கோங்க. அதாவது உமன் வந்து ஹவு லைக்லி டு ஓட் ஃபார் லெஃப்ட் ஆர் போர் ப்ரோ புவர் பார்ட்டிஸ், அதாவது இந்த மாதிரி அடித்தட்ட மக்களுக்கு இருக்காங்க இல்லையா, சப்போர்ட் பண்ற அந்த மாதிரி பார்ட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க
ப்ரோ புவர்னா ஓகே, ஏழைகள் சப்போர்ட் பண்ற பார்ட்டி.
ஆமா ஆமா, ரிலேட்டிவ்லி டு உமன், ரிலேட்டிவ் கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க சரிங்களா. ரிலேட்டிவ் டு மென் வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 1.8%, அதாவது மொத்த ஓட்டு பெண்கள் போடுறதுல டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து லெஃப்ட் ஆர் ப்ரோ புவர் பார்ட்டிஸ்க்கு போடுறது வந்து 1.8% தான் இருக்கான் கம்பேர் டு மென். ஆனால் மென் எவ்வளோ போடுறாங்க அப்படின்ற டேட்டா நமக்கு வரல, உமன் டேட்டா மட்டும் வந்திருக்கு.
ஓகே ஓகே, பெண்கள் வந்து எதை விரும்புகிறாங்கன்னா அப்ப ப்ரோ புவர் பார்ட்டிஸ்க்கு போடுறது விருப்பப்படல, அதானே இது பண்ணுது.
அவுட் ஆஃப் போடுற கூட்டத்துல, ஓட்டு போடுற கூட்டத்துல
1.8%
இருக்குமான்னு டவுட் இல்ல, ஆனா இது ஒரு கன்சர்னா இருந்துச்சு இந்த டேட்டா பாக்குறப்போ.
என்ன பேசலாம், ஒண்ணும் தப்பு இல்ல.
ஆமா கன்சர்னா இருந்துச்சு. அப்புறம் இது ஹை இன்கம் வெர்சஸ் ஓட்டர் ஓட்டர்ஸ்ல இந்தியா தான் டாப், அதாவது ஹை டாப் 10 இன்கம் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து 5.8% வந்து இதுக்கு தான் போடுறாங்களாம், அந்த லெஃப்ட் ஆர் ப்ரோ போர் பார்ட்டிஸ்க்கு தான் போடுறாங்க. அப்போ இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இவங்க எந்த பார்ட்டியை அந்த அதுவா நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்ம எந்த பார்ட்டியை அப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்றதும் நமக்கு தெரில. பட் ஆனால் நமக்கு கிடைச்ச டேட்டா வந்து இதுதான். ஆனால் எனக்கு கன்சர்னாக இருந்தது ரொம்ப இதுன்னா அந்த எஜுகேஷன் இருக்குல்ல, ஹைலி எஜுகேட்டட் வந்து டாப் 10 அண்ட் பாட்டம் 90 போய் பிரிச்சிருக்காங்க அமாங் த ஓட்டர்ஸில். அந்த ஓட்டர்ஸில் இந்தியா வந்து -4.8% இருக்கு அந்த லெஃப்ட் ஆர் ப்ரோ போர் பார்ட்டிஸுக்கு போடுறது. இதனால் நம்ம வந்து
நீ சொன்ன ஃபர்ஸ்ட் ரெண்டு டேட்டாமே கான்ட்ராடிக்ட் ஆகுது. அப்போ எஜுகேஷன் வச்சுல இது பண்ணுற மாதிரி டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கு இல்லையா?
என் ரெண்டு டேட்டானே எது புரியல.
இல்லை ஃபர்ஸ்ட் டேட்டால உமன் வந்து 1% தான் ஓட் பண்ணுறாங்கன்னு சொல்றீங்க லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கு, கரெக்டா?
அமாங் த ஓட்டர்ஸ் 1.8
அமாங் த ஓட்டர்ஸ். அப்போ அடுத்த டேட்டால நீங்க என்ன சொல்றீங்கன்னா இந்தியாவில் இருக்க டாப் 10% இன்கம் ஏர்னர்ஸ்ல வந்து லெஃப்ட்டுக்கு எவ்வளோ பேர் போடுறாங்கன்னா 5.8% தான் போடுறாங்கன்னு சொல்றீங்க இந்தியாவில்.
ஆமா ஆமா ஆமா.
மூணாவது டேட்டா நீங்க சொல்றது வந்து அவங்களோட எஜுகேஷன் கணக்குப்படி அந்த டிஃபரன்ஸ் இன் ஷேர் நீங்க எவ்வளோன்னு பார்த்தாலே -4.8 இருக்கு.
ஆமா,
லெஃப்ட் பார்ட்டி ஸ்கோர் பண்றது.
ஆமா -4.8 இருக்கு. ஸோ இது எனக்கு இந்த டேட்டா பார்த்தப்ப என்னன்னா நமக்கு ஒரு கன்சர்ன் என்னன்னா லெஃப்ட் சைடு இருக்கவங்களுக்கான அந்த எஜுகேஷன் கம்மியா இருக்கு அப்படின்றதும் உனக்கு ஒரு ஒரு குறியீடா காட்டுது. இது அந்த சைடு இன்னும் எஜுகேஷன் தேவைப்படுது அவங்கள போட்டு போடுறதுக்கு அப்படின்றது. அப்புறம் உமனும் பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் அமாங் த ஓட்டர்ஸ் வந்து லெஃப்ட் ஆர் போடுறதுக்கு போடுறது வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிறதையும் காட்டுது. ஓவராலா இது பிக்சரா பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஆர் போருக்கு ப்ரோ போர் பார்ட்டிஸ்ன்னு கருதப்படக்கூடிய அணிகளுக்கு வந்து வரக்கூடிய ஓட்டு எண்ணிக்கை ஃப்ரம் நான் எஜுகேட்டர்ஸ் பிளஸ் உமன்ங்கிறது லெஸ் லைக்லியாக தான் இருக்கு. ஓட்டர்ஸ் குரூப்பே இப்படி இருக்கப்போ ஒன்று என்னன்னா அவங்கள இன்னும் எஜுகேட் பண்ண வேண்டியதுங்கிறது ஒரு பாயிண்ட் இருக்கு சரிங்களா. ஆனால் அதான் அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. பட் கரண்ட் ஸ்டேட்டஸ் இப்படி இருக்கு அப்படின்றதான் இது. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன சொல்றது, எந்த பார்ட்டியை நம்ம குறை சொல்றோமோ அந்த பார்ட்டிக்கு லைக்லியா தான் இருக்குன்ற மாதிரி இருக்கு. எப்படி பேசினாலும் நம்மளை உள்ள கொண்டு வராங்களோ அப்படின்ற மாதிரி
இல்ல. இது இன்னொன்னு இருக்கு எனக்கு, நீங்க இந்தியாலாம் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒண்ணு ஸ்டேட் வைஸா பிரேக் டவுன் கொடுங்க. இதுல வந்து ஆப்வியஸ்லி பாசிபிள்
எனக்கு யூஎஸ் ஜெர்மனி அப்படி இருக்கு, இந்தியான்னு ஸ்பெசிபிக்கா இல்ல, நான் இந்தியா மட்டும் எடுத்துட்டு வரேன். இந்தியா வந்து இதுல எல்லா இடத்துலயுமே லாஸ்ட் த்ரீல தான் இருக்கு, எக்ஸப்ட் தட் ஹை இன்கம் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஹை இன்கம் ஓட்டர்ஸ் வந்து அவங்க மட்டும்தான் வந்து அதிகமா ஓட் பண்றதுல இந்தியால வந்து இந்தியா டாப்ல இருக்கு. நல்லா நல்லா நடந்தீங்க மேல பிரீமியம்ல இருக்கவங்கலாம் அப்படின்ற மாதிரி தான்
இருக்கு. ஆக்சுவலா இதே மாதிரி இன்னொரு நல்ல நியூஸ் வந்துச்சு, அதை நீங்க சொல்ல புரியலாம் நினைச்சு. ஆக்சுவலா ஹிந்துல மார்ச் 4th ஒன்று வந்துச்சுல, அந்த மெஜாரிட்டி ஆஃப் தி இந்தியன்ஸ் சப்போர்ட் அத்தாரிட்டேரியனிசம்
அப்படின்ட்டு,
அதாவது அந்த சர்வாதிகார ஆட்சி தான் வந்து இந்தியாவுக்கு தேவைன்னு சொல்லி மெஜாரிட்டி ஆஃப் தி இந்தியன் சொல்றாங்கன்னு ஒரு சர்வே வந்துச்சுல.
ஆமா
எனக்கு அதை பார்த்தோன்னே சரியான ஷாக். ஆக்சுவலா
இது இந்த எஜுகேஷன் சொன்னோம்ல ரோபோ, டாப் 10% ஆஃப் எஜுகேட்டட் பீப்புள் -4.8 இருக்காங்க ஓட் போடுறதுல வந்து. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இன்னும் பத்தலன்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்க எந்த கேட்டகரியா இருப்பாங்கன்னா, அந்த ஒரு வீடியோ பார்த்தோம் தெரியுமா, படித்தவன்ட்ட கேளுங்க ஜிடிபி சொல்லுவான் அப்படி இப்படின்னு ஒரு வீடியோ ஒன்னு ஒருத்தர்
பேசியிருப்பாரு,
அந்த கேட்டகரி தான் இதை ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன் இந்த எஜுகேஷன் இதுல. அவங்களும்
சர்வே வந்து அதான் சொல்றேன், நம்ம ஃபுல்லா அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு இன்சைட்டாவது எடுத்துக்கலான்றேன். அப்படியே நம்ம எடுத்துக்க வேணாம்.
ஏன்னா இது எப்படி எனக்கு பிக்சர் கிடைக்குதுன்னா, சி யாருக்காக அவங்க ஒர்க் பண்றாங்களோ அவங்களே லெஸ் லைக்லி டு ஒர்க்ங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டேட்டாலாம் காட்டுது. உமன் டேட்டா 1.8 அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றது தான். அப்போ எனக்கு தெரிஞ்சு எஜுகேஷன் நிறைய தேவைப்படுது, இல்லை வந்து அவங்க மத்தியில் நிறைய புரிதலை வந்து நிகழ்த்த வேண்டிய கட்டாயங்கள் இருக்கு. எதுக்கு உனக்கு ஓட்டு போட சொல்றேன்னா, நீ இப்ப ட்ரெயின்ல போனோம் அப்படின்னா இல்ல பிரச்சனை இருக்கு, நீ போக முடியாது. இதை பேசி நம்ம இந்த செக்மெண்டே நம்மள வந்து எப்ப அடிப்பாங்கிற மாதிரி இருக்கு.
ஏன்னா எனக்கு அதனாலதான் செம்ம ஷாக். ஆக்சுவலா இந்த சர்வேக்குல நான் ஹிந்துல சொல்றேன் ஒன்று வந்துச்சுட்டு மார்ச் 4th, அதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சரி இவங்க சர்வே எடுத்தது 100 பேர்னு வச்சுக்குவோம், ஏதோ ரேண்டம் 100 பேரோ இல்ல நீங்க ஏதோ ஒரு ஊருக்கு போய் 100 பேரும் கூட வச்சாலுமே, 85% பேர் வந்து நம்ம ஒரு சர்வாதிகார ஆட்சி கீழே இருக்கிறத வந்து இந்தியாவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்கன்றதே எனக்கு பயமா இருக்குன்ற. நீங்க ஆன் வாட் பேசிஸ்ல முதல்ல சர்வாதிகார ஆட்சிக்கு கீழே இந்தியா இருக்கலாம்னு சொல்றீங்க, எனக்கு அதுவே புரியல. அப்புறம் எனக்கு என்ன மறந்துருச்சு, நம்ம டெமோக்ராட்டிக் கண்ட்ரி தானான்னு ஆல்ரெடி எனக்கு அப்பப்போ ஒரு டவுட் வரும் சில நியூஸ் எல்லாம் நம்ம பாக்குறப்ப. அதை உறுதிப்படுத்துற மாதிரியே இந்த சர்வே இருந்துச்சு எனக்கு. 85% அந்த சர்வே எடுத்தவங்க வந்து இது ரிசெஷன் நியூஸ் மாதிரியே வச்சுக்கலாம், இது கிடையாது இல்ல ரிப்போர்ட் கிடையாது, கவர்மெண்ட் ரிப்போர்ட் இல்ல.
ஆமா
அது சர்வே அப்படின்னாலும் 85% பேர் வந்து இந்தியா ஒரு சர்வாதிகார ஆட்சி கீழே இருந்தாதான் வளரும்னு நீங்க எதை வச்சு நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் திங், ஏன்னா இதுக்கு அடுத்து நான் ஒரு நியூஸ் வச்சிருக்கேன், அதுக்கு நான் அடுத்து வரேன். ஏன்னா நம்ம பேசணும், கனெக்ட் பண்ணி பேசணும்ல எல்லாத்தையும்.
அடுத்து வருவீங்களா இல்ல எப்படி?
இல்ல இல்ல இதை போல முடிச்சுக்கிறேன். இதுலயே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு எதிர்கட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு எதிர்கட்சி வந்து அதால ஃப்ரீயா ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சூழல் இருக்கணும் அப்படின்னு கேட்ட கேள்வியில, அந்த சர்வேல கேட்டதுல வந்து நம்ம இந்தியன்ஸோட பதில் இருக்குல்ல, அது வந்து 3rd lowest இருந்திருக்கான் சர்வே எடுத்த கண்ட்ரீஸ்லயே. அப்ப ரெண்டுமே கரெக்ட் தானே, நீ மேலே 85% ஆஃப் த பீப்புள் ப்ரிஃபர் அந்த அத்தாரிட்டேரியனிசம் அப்படின்றதும், ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்து ஃப்ரீயா அவங்களை ஆப்ரேட் பண்ண விடக்கூடாதுன்னு சொல்றதுல நீ இதுல இருக்கு கரெக்டா கீழே இருக்கிறப்ப.
ஓகே,
இது இது டெமோக்ரஸியானே எனக்கு முதல்ல புரியல, இது என்ன கணக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான இதா நான் பாக்குறேன்னா, அந்த கிராஃப்ல வந்து அவங்க ஹை இன்கம் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, மிடில் இன்கம்னா ஆப்வியஸ்லி இந்தியாலாம் மிடில் இன்கம் தான். மிடில் இன்கம் நீங்க எக்ஸாம்பிள் அதுல என்னென்னலாம் இருந்துச்சுன்னா, இந்தியா, இந்தோனேஷியா, கென்யா, சவுத் ஆப்பிரிக்கா, நைஜீரியா, மெக்சிகோ, பிரேசில், அர்ஜென்டினா, அதெல்லாம் இருக்குது. ஓகேவா, இந்த நான் இப்ப சொன்ன கண்ட்ரீஸ் இருக்குல்ல, மிடில் இன்கம் கண்ட்ரீஸ் எல்லாருமே வந்து ஒரு சர்வாதிகார ஆட்சி கீழே இருக்கிறது தான் கரெக்டுன்னு விருப்பப்படுறாங்க. அப்படியே கான்ட்ராஸ்டா அந்த ஹை இன்கம் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, யூஎஸ், கனடா, யூகே, கிரீஸ், ஸ்பெயின், பிரான்ஸ் எல்லாம், அவங்க எல்லாருமே வந்து அதை விருப்பப்படலை அவ்வளவா. இந்தியாவில வந்து 85% விருப்பப்படுறாங்களே, யூஎஸ்ல வந்து 32% தான் இருக்கு, கனடால 27%, யூகேல 37%, போலண்ட் 29%.
நீங்க சொன்ன மாதிரி பிரேசில், பிரேசில் சொன்ன படிச்ச டேட்டாலே நம்ம சொன்ன டேட்டாவே பிரேசில் வந்து
57%.
நான் சொன்ன ஒரு முன்னாடி ஒரு டேட்டா, அந்த டேட்டாலே வந்து ஹை இன்கம் பீப்புள் ஹூ ஆர் லைக்லி டு ஓட் ஃபார் லெஃப்ட் ஆர் ப்ரோ புவர் பார்ட்டிஸ்ல பிரேசில் வந்து லாஸ்ட்டுக்கு முந்தின இடத்துல இருக்கு, ரூட் ஆஃப் 1 2 3 4 5 6 7 8 9 10 கண்ட்ரிஸ் எடுத்தது இல்ல.
இந்த ரெண்டு டேட்டாவே கனெக்ட் பண்ணலாம் போல நல்லா வச்சு.
அதே மாதிரி பிரேசில் வந்து எஜுகேஷன்ல டாப் 10 பாப்புலேஷன் பை எஜுகேஷன் பாக்குறப்போ அவங்களும் பிரேசில்ல டாப் 10% எஜுகேட்டிவா இருக்கவங்க வந்து டு ஓட் ஃபார் லெஃப்ட் ஆர் ப்ரோ லெஃப்ட் பார்ட்டிஸ் ஆர் -12. நீங்க சொல்ற டேட்டா அப்படியே கோரிலேட் ஆகுது இதோட.
அதுதான் கேட்டு நான் சொல்றேன். இப்ப எய்தர் ஃபண்டமெண்டலி நம்ம ஊர்ல ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஹை இன்கம் கண்ட்ரீஸ்ல வந்து ஏன் டெமோக்ரஸி விரும்புறாங்க, மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்ல ஏன் சர்வாதிகாரத்தை விரும்புறாங்கன்றது, அது என்ன அது ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியுதுன்ற எனக்கு. ஹை இன்கம் கண்ட்ரிஸ் வந்து ரொம்ப ஓப்பன் அப் ஆயிருக்கு, டெமோக்ரட்டிக்கா நம்ம இருக்கணும்ன்றாங்க. ஆனா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற இப்ப எனக்கு தெரிஞ்ச அப்ப உங்க கணக்குப்படி பார்த்தா பிரேசில் கென்யாலே நம்ம ஊர்ல இருக்க அதே பிரச்சனை தான் அங்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சர்வாதிகாரம் வந்து இருக்கணும்னு சொல்றீங்கன்னா ஆன் வாட் பேசிஸ் வந்து அது நீங்க ஒர்க் அவுட் ஆகும் சொல்றீங்க நம்ம ஊர்ல? இல்ல ஃபர்ஸ்ட் திங் நம்ம எல்லாருக்கும் ஒரே லாங்குவேஜ் இல்ல, கரெக்டா? நீ ஆன் வாட் பேசிஸ்ல நீங்க சர்வாதிகாரத்தை கொண்டு அப்ப எப்படி இருக்கணும்னா லாங்குவேஜ் லாங்குவேஜா பிரிஞ்சிருக்காங்களா? நீங்க வந்து தனித்தனி இதுன்னு அந்த கணக்கும் நம்மளுக்கு கிடையாது. இந்தியான்ற ஒரு நாட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்றப்ப இவ்வளவு டைவர்ஸா இருக்க கண்ட்ரில போய் நீங்க எப்படி சர்வாதிகார ஆட்சி வந்து ஃபர்ஸ்ட் பண்ண முடியும் எனக்கு அதுவே புரியல. பட் அதை இந்த சர்வே எடுத்தவங்க விருப்பப்படுறாங்க அப்படின்றது எனக்கு உண்மையிலே ஒரு ஷாக்கு தான். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன நியூஸ் கூட எனக்கு ஓகேன்னு இருந்துச்சு, அதெல்லாம் ஒரு இதுவே இல்லை அப்படின்ற மாதிரி. இப்ப அடுத்ததாக நம்ம அரசை பாராட்டணும் இல்லையா, இந்த சர்வாதிகாரம் வந்து விரும்புறவங்க வந்து இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ரயில்வேஸ் வந்து சொல்லியாச்சு என்ன லட்சணத்துல வந்து இருக்கு
அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நம்ம பேசிட்டு இருக்க ஒரு 10 நிமிடம் நூடே நியூஸ் நினைச்சாலே பக்கு பக்குன்னு இருக்கு. இப்ப பேச்சு கேட்டுக்கிட்டு தூக்கிக்கிட்டு அடிச்சு விடுவாங்க.
நண்பர்களை கொஞ்சம் கதைகளை சின்னர்களே ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இப்போ ஒரு நியூஸை தொடப்போறோம் என்ன நியூஸ்னா இவ்வளவு சைலண்டா இருந்துச்சு செமிகண்டக்டர் நியூஸ் ஓகேவா செமிகண்டக்டர் வந்து ஸோ இப்போ நீங்கள் ரீசெண்டாக ஒரு 2-3 வாரமாக பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து டீல் சைன் பண்ணிட்டாங்க, 3 இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொப்போசல் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதாவது நம்ம எதுவும் அவுட்ரைட்டாக பண்ணல, ஃபாரின் கம்பெனிஸோட டைப் வச்சு தானே பண்ணுறோம். ஸோ ஓவராலாக கம்பைன்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோட வேல்யூலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ட்ரில்லியனுக்கு வந்து ஒரு இது வந்திருக்கு. ஸோ செமிகண்டக்டர் அந்த வேல்யூ செயினில் வந்து டிசைனு, ஃபேப்ரிகேஷன், அசம்பிளி, டெஸ்டிங், பேக்கேஜிங் இது எல்லாமே நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மெயினாக எது சைனாக இருக்குன்னா டாடா எலக்ட்ரானிக்ஸுக்கும் டாய்வானுக்கும் ஒன்று சைனாக இருக்கு, ஓகேவா? அது வந்து ஒரு 91,000 crore ஃபேப்ரிகேஷன் பிளான்ட்டு. ஸோ இப்போ என்னன்னா நம்ம ரொம்ப நாளாக ஒன்று சொல்லிட்டு இருந்தோம், நம்ம செமிகண்டக்டர் அந்த டொமெயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அப்போ தான் நம்ம வந்து ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். அதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். நம்மளுக்கு நம்ம காம்படிஷன்னு நினைக்கிற டாய்வான் அந்த மாதிரி கம்பெனி கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப வே அஹெடாக இருக்கிறாங்க மேலே. அவங்களாம் பீட் பண்ணுன்றது சாதாரண இது கிடையாது. இதெல்லாம் அந்த 1 வருஷம் 2 வருஷத்தில் நடக்கிற விஷயம் கிடையாதுன்னு சொன்னோம்ல.
ஆமாம்.
ஸோ இப்போ வந்திருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபயர் விடாதீங்க அப்படின்றாங்க. ஃபஸ்ட்டு என்னடா சொல்கிறீங்க, எங்கள் ஊரில் செமிகண்டக்டர் பிளான்ட் வந்ததே பெருசுன்னு நான் நினச்சிட்டு இருக்கோம், நீங்க என்னடா ஃபயர் விடாதீங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப வந்திருக்க 4 இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு மட்டும் நீங்க அப்படியே இந்தியாவோட என்டையர் சிப் ரிக்யர்மெண்ட்டையும் நீங்க செல்ஃப் சஸ்டெயின்டா கொண்டு வந்துடலாம்னு நினைக்காதீங்க, அதுவே முதல் தப்பு அப்படின்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட்டு, சரியா? ரெண்டாவது வந்து என்னன்னா நம்ம அந்த சிப்புக்குன்னு ஒரு டிமாண்ட் இருக்குல்ல, அதுல இருக்க லோவர் எண்ட் ஆஃப் த டிமாண்ட் தான் இது மீட் பண்ண போகுதான் இப்ப கொண்டு வந்திருக்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த ஹையர் எண்டு டிமாண்ட்ல இருக்க சிப்ஸ் இருக்குல்ல அது வந்து இன்னொரு 8 கண்ணி தான். ஆப்வியஸ்லி அப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, இம்போர்ட் தான் பண்ண போறீங்க அது வரைக்கும். இதுல இன்னொரு பிரச்சனை என்ன சொல்றாங்கன்னா இப்ப நீங்க கொண்டு வந்திருக்க புது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே 28 நானோமீட்டர்ல இருக்க சிப்ஸை மட்டும்தான் உருவாக்க முடியுமா, ஓகேவா? 28 நானோமீட்டர் சிப்ஸை உருவாக்குறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஊரில். ஆனால் நம்ம இப்போ குளோபலாக இருக்க மற்ற செமிகண்டக்டர் சிப் அந்த பிளான்ட்ஸ்லாம் இருக்குல்ல அவங்க எல்லாருமே வந்து 3 நானோமீட்டர் சிப்புக்கு மூவ் பண்ணி போயிட்டாங்களாம், ஓகேவா? அதாவது குளோபலாக உலகம் ஒரு ட்ரெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. நம்ம இப்பதான் கால் வைக்கிறோம், கால் வைக்கிறப்பையும் லோவர் எண்ட் ஆஃப் த டிமாண்ட் மீட் பண்ற மாதிரி தான் நம்மளால இப்ப பண்ணவே முடியுது. இப்ப நம்ம 28 நானோமீட்டர்ஸ்ன்றோம், குளோபலி வந்து 3 nm அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி எஃபிஷியன்சி இது பண்ணி போயிட்டு இருக்கிறாங்களே.
ஆமா ஆமா.
அடுத்தது என்னன்னா, இப்ப கொண்டு வந்திருக்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அது வந்து வெறும் 20,000 பேருக்கு தான் நேரடி வேலை வாய்ப்பு வழங்க போகுது, 60,000 பேருக்கு இன்டெரக்டான வேலை வாய்ப்பு வழங்க போகுது. இப்ப இதுலயும் என்ன பிரச்சனை, ஃபர்ஸ்ட் ஜாப் ஜென்ரேட் பண்ணதே கம்மியா இருக்கு. கரெக்டா நீங்க சொல்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் 91,000 crore அது இதுன்னு சொல்றீங்க, அதுல வந்து இவ்வளவு ஜாப்ஸ் தான் வருதுன்றதே ஒரு கவலை நம்மளுக்கு. அது போக இவங்க இன்னொரு பிரச்சனையா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரீங்க, அதுக்கான ஸ்கில்டு லேபர் வந்து உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஸ்பெஷலைஸ்டான ஆபரேஷன் பண்றதுக்கான ட்ரெயின்டு ஒர்க் ஃபோர்ஸோ ஸ்கில்டு லேபர்ஸோ இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதே மாதிரி உங்களால 24 மணி நேரம் அந்த பவர் சப்ளையும் கிளீன் வாட்டர் சப்ளையும் அஷூரன்ஸ் வந்து தர முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க.
வாட்டர் சப்ளை
ஓகேவா, ஃபர்ஸ்ட் தேவை, கண்டிப்பா தேவை அதுக்கு. சரியா,
ஹபிபி கம் டு பெங்களூர்.
பெங்களூரா டே, அது ஒரு தனி டிபேட்டபிள் டாபிக். இப்ப நான் அது கடைசி நியூஸா பேசலான் இருந்தேன். ஆமா, அதுக்கு போவோம், அதுக்குள்ள போவோம். ஓகேவா, இப்ப இதெல்லாம் சொல்றாங்க. இது போக இன்னொரு பிரச்சனையா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னொரு பெரிய வேலையை அவங்க வந்து பார்த்துட்டு போறாங்க. இது உண்மையிலே நம்ம நாட்டுக்கு ஒரு இம்பாக்டா இருக்க போகுது. பொலிட்டிக்கல் அந்த பெஸ்டல் அனாலிசிஸ் நம்ம ஒண்ணு சொல்லுவோம் ஞாபகம் இருக்கா, அது ரொம்ப முக்கியம் ஒரு பிசினஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப கொண்டு வந்திருக்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கான்சென்ட்ரேட்டடா ஒரே ரீஜன்ல இருக்கு. எங்க இருந்து உங்களுக்கு நான் சொல்ல வேணா, குஜராத்.
ஆமா,
அந்த ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு டெக்னாலஜிக்கல் பேஸும் கிடையாது. ஹார்ட்வேர்லயும் டெக்னாலஜிக்கல் பேஸ் கிடையாது, சாஃப்ட்வேர்லயும் டெக்னாலஜிக்கல் பேஸ் கிடையாது. இவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. கட் பண்ணி பார்த்தா ஒரு சர்வேல என்ன சொல்றானுங்கன்னா, 85% வந்து ப்ரிஃபர் அத்தாரிட்டேரியனிசம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. சூப்பர், உங்களை வந்து நீங்களே பாராட்டிக்கிங்க. அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புகிறேன் இப்போ நான் சொன்ன நியூஸை வச்சு. நம்ம சப்சிடிலாம் கொடுக்குறோம் நான் இல்லைன்னு சொல்லலை, சரியா? நீங்கள் கொண்டு வந்து
நம்ம சப்சிடி பெருசாக கொடுக்கல. எனக்கு சில ரீசெண்டாக சில விஷயங்கள் தெரிய வந்துச்சு, அப்புறம் தான் வந்து சாக்காச்சு. சப்சிடிஸ் நிறையா கட் பண்ணியிருக்காங்க ரொம்ப. நம்ம கவர்மெண்ட் தான் ஓவராலா சப்சிடிஸ வந்து நிறைய கட் பண்ணிருக்காங்க, குறைச்சிருக்காங்க. அதன் விளைவாகவும் கூட தான் இந்த ஜிடிபியோட குரோத் ரேட்டோட பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கிறதுக்கான காரணம் அதுவும் தான். ஆக்சுவலா குரோத் இல்லாம ஆக்சுவல் மெட்ரிகா 6 சப்சிடியை கால்குலேட் பண்றப்போ டோட்டல் ப்ரொடக்ஷன் மைனஸ் சப்சிடி பண்றப்போ அதுல மாட்டிக்கிட்டாங்க. அப்படி இப்போ அப்படியும் பண்ற மாதிரியான தகவல் எனக்கு இப்பதான் கிடைச்சிச்சு. அதுவே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. நான் கூட நினைச்சேன் மொத்த ஜிடிபியோட டிரைவுமே அந்த பிரீமியம் கிரீமி லேயர் வந்து டிரைவ் பண்றாங்க போல ஆக்சுவலான்னு பார்த்தா அப்படியுமே கிடையாது. அதையுமே சப்சிடிஸ் நிறைய குறைஞ்சிருக்கிறதுனால அதோட ஜிடிபியில பாக்குறப்ப நல்லா கலர்ஃபுல்லா தெரியுது ஜிடிபி. பட் அதுலயுமே பிரச்சனைகள் இருக்கு.
அததான் சொல்றேன், நீங்க அத்தாரிட்டேரியனிசம் அப்படின்னு சொல்றீங்க, மேல இருக்கவங்களுக்கே ஒண்ணும் தெரியலனா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன் இவ்வளவு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு.
கரெக்ட் தான். அடுத்தபடியா பிரச்சனை வந்து இந்த தண்ணி பிரச்சனை தான் ரொம்ப. தண்ணி பிரச்சனை வந்து எஃப்எம்சிஜிக்குள்ளே வந்துடும். ஏன்னா வந்து 2024 முதல் பாகம் 6 மாதம் வர தண்ணி மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கம்மின்ற மாதிரி இந்த எல்நினோ எஃபெக்ட்ன்றாங்கல்ல, ஒன்று சொன்னோம் தெரியுமா, எல்நினோ வரும்.
அதாவது அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது ஆக்சுவலாக, அதை நியூஸ்லாம் முதல்ல வாசிக்கிறப்ப. ஆனால் நீங்கள் கண் கூட பார்க்கலாம். பெங்களூர்லாம் எங்கள் ஆஃபீஸில் பேசிட்டு இருந்தோம், ப்ரோ மழை பெஞ்சா ரொம்ப நாள் ஆகுது நோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஆமால, நம்ம இந்த டைம்ல இப்ப இல்ல, டிசம்பர் அந்த மாதிரி சொல்றேன். அதாவது மார்ச் மொத வாரத்திலே இந்த பிரச்சனை, 2 மாசம் தாக்குப்பிடிக்கிறாங்க, அதுதான் பயமா இருக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு.
இல்ல, ஒரு அபார்ட்மெண்ட் வாசியோட வாழ்க்கையை வந்து இந்த நியூஸ் பேப்பர் எழுதுவாங்கல்ல, பிரசாந்த் நேம் இஸ் சேஞ்ச் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒருத்தரோட கதையை கேள்விப்பட்டேன். அவங்க வந்து அப்பா தண்ணி அந்த அவர் வந்து ஒரு 2.4 crore அபார்ட்மெண்ட்ல இருக்காப்புல, தண்ணி வரல, வெட்டு வைப்ஸ் இருக்கு தெரியுமா, வெட்டு வைப்ஸ்.
ஓகே,
வெட்டு வைப்ஸ் வாங்கிட்டு பாத்திரம் அதுல தழுவிக்கு அதர் கழுவிக்கன்னு சொல்றாங்களா மேனேஜ்மெண்ட் வந்து.
வெட்டு வைப்ஸ் ரூல்ஸ் போடுறது இல்லையா அசோசியேஷன்,
வெட்டு வைப் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கோங்க, தண்ணி வந்து இவ்வளவுதான் வரும் உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு அப்படின்னு. அப்போ அந்த வீட்டுல இருக்கவங்களாம் அதை வந்து ரொம்ப நெசசிட்டிக்கான தேவைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் அதை பயன்படுத்திக்கிட்டு இந்த வீட்டுல இப்போ வந்து ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, அம்மா அப்பா ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் இருக்காங்கன்னா இப்போ அதில் ரெண்டு பேர் வந்து ஜிம்முக்கு போய்க்கிறாங்களாம். ஜிம்முக்கு போயிட்டு அந்த ஜிம்ல ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அங்கேயே குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி வர்றாங்களாம் ஆஃபீஸுக்கு. இது மட்டும் இல்லாம மால்கள்ல போய் அதர் இது இருக்கும் இல்லையா, அதர் தேவைகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த தேவையெல்லாம் பூர்த்தி பண்றதுக்கு மாலை பயன்படுத்துறதாகவும் அப்படின்ற மாதிரியான தகவல் எல்லாம் வருது என் காதிற்கு. பெங்களூரில் வசிப்பதால் பெங்களூர் வாழ் மக்கள் நண்பர்கள் சிலர் கூறிய இது வந்து இதுதான்.
நானும் சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். ஆபீஸ்ல வந்து என்ன பண்றாங்க, ஒர்க் ஸ்பேசஸ் இருக்குல்ல,
ஆபீஸோ இல்ல
தண்ணியோட ஃப்ளோ வந்து குறைக்கிறாங்களாம். இப்போ நீ நார்மலா டேப் திறந்தா ஒரு ஸ்பீட்ல தண்ணி வரும்ல,
ஆமா,
இப்போ உனக்கு வர ஸ்பீடே வந்து கம்மியாயிருமா. அண்ட் நிறைய ஆபீசஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னோட எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் மீட்டிங் எல்லாம் ஸ்கிப் பண்றாங்க இந்த தண்ணி பிரச்சனைனால, நாங்க போய் தண்ணி பிடிக்க வேண்டியதா இருக்கு, போய் லைன்ல நின்று இது பண்ண வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இருக்க பயம் என்னன்னா, இது மார்ச் மாசம் தான், இப்ப நீ மே மாசம் அந்த நியூஸ் வந்துச்சுன்னா சரி வருஷம் வருஷம் இப்படிதான் நடக்குது, ஒரு மாசம்
இதோட விகாரம் எவ்வளவு தூரம் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு தெரியல. ஆனா எஃப்எம்சிஜி வந்து இது நிறைய அஃபெக்ட் ஆக போகுது. காண்டார் சர்வே படி செப்டம்பர் மாசம் வர ஒரு குறைவான குரோத் தான் இருக்கும் எஃப்எம்சிஜிக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த குரோத் வந்து ஒரு ஒரு டவுன் ஃபேஸ்டு குரோத்தா தான் இருக்கும் செப்டம்பர் குவார்ட்டர் வர, அவங்க அப்படிதான் இருக்குன்றாங்க. அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா, அக்ரிகல்ச்சர்ல வந்து அக்ரிகல்ச்சரோட குரோத் ப்ரொடக்ஷன் குரோத்தே வந்து கம்மியா ப்ரிடிக்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா ஓவரால் ப்ரொடக்ஷனே அதுக்கு மெயினான காரணம் அகெயின் மழை தான். அக்ரிகல்ச்சருக்கு இல்லைன்னா அப்புறம் எங்கிட்ட ரா மெட்டீரியல் வர்ற எஃப்எம்சிஜிக்கு,
ஆமா
எஃப்எம்சிஜிக்கு ரா மெட்டீரியல் வர்றாதுன்றப்போ விலை உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனக்கு விலை உயர்றதுக்கான வாய்ப்பு கூட எனக்கு ஐ எம் நாட் ஷுர் அபவுட் இட், பட் ஆனால் இந்த சப்ளை டிமாண்டுக்கு நடுவில் ஒரு ஒரு மேட்டர் நடக்க போகுது. ஸோ மல்லிகைக்கடை அண்ணா ஆச்சு நம்ம இதில் இப்போ அப்பப்போ அவருக்கு ஒரு தகவல் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கு ஒரு தகவல் என்னன்னா, நீங்கள் வந்து நெசசிட்டியாக பொருட்கள் இருக்கு, இப்போ கோகோனட் ஆயிலுங்கிறது நெசசிட்டிவான ஒரு மேட்டராக இருக்கு அப்படின்னா, அதை வந்து நீங்கள் வந்து பிராண்ட் ஓரியன்டாக இப்போ சூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. இப்போ இது உங்களுக்கு அவசியமே இல்லை, நீங்கள் பேராசூட் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, எது கிடைச்சாலும் வாங்கினா, ஏன்னா எது கிடைச்சாலும் ஓடும். அது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா, எஃப்எம்சிஜி குட்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சு பிராண்ட் கான்சியஸ்னஸ் வந்து கம்மியாகும், ஏன்னா டிமாண்ட் அதிகமாக போகுது எல்லாத்துக்கும். ஸோ டிமாண்ட் அதிகமாகும் போது இந்த பிராண்ட் கான்சியஸ் கம்மியாகும். ஸோ உங்களோட செல்ஃப் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி பொருட்களை வாங்கி வச்சு இது பண்ணுங்க சொல்லிட்டு ஏகப்படும். ஆமாம், அது வந்து நம்ம மல்லிகைக்கடை அண்ணாச்சிக்கு நம்ம கொடுக்குற தகவல். யூ கேன் இந்த டைம் நீங்கள் மல்டிபிள் பிளான்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து சப்ளை கம்மியாக இருக்கும். ஸோ சப்ளை கம்மியாக இருக்கும்போது
ரெண்டு கோவிட் டைம்ல ஒரு டைம் வந்துச்சு ஞாபகம், மக்கள் பிராண்ட் கான்சியஸ் இருக்க மாட்டோம் நம்மளே ஒரு தடவை பேசணும்.
ஆமாம், அதுக்கு காரணம் கோவிட். ஆனால் இதுக்கு காரணம் வந்து அது கோவிட் இல்லை, பட் அகெயின் அந்த எல்நீனோ போன்ற சக்திகளால் மழை வராமல் போயிடுச்சு.
இல்லை கண்ணு முன்னாடியே என்னால் டக்குன்னு மூணு நாள் நியூஸ் ரீகால் பண்ண முடியுது இந்த கிளைமேட் இதை வச்சு சொல்கிறேன். அந்த காஷ்மீரில் ஸ்னோஃபால் போனதுனால டூரிசம் ரெவன்யூ ட்ராப் ஆச்சா, அப்படியே கட் பண்ணா ஒரு ஊர்ல வந்து, அதாவது ஒரு ஊர்ல காஃபியோ மிளகோ விளைச்சல் கம்மியாச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு ஊர்ல விளைச்சல் அதிகமா இருக்குன்னு டிமாண்ட் ஏறிச்சுல.
ஆமா,
அப்படியே கட் பண்ணி இங்க பார்த்தா தண்ணி குறையுது, ரெஸ்டாரண்ட்ல பில்லாம் டபுள் ஆகுதான். ஆக்சுவலா அப்ப நீங்க போய் சாப்பிட்டீங்கன்னா சம்டைம்ஸ்
நாம தாகத்தானே செய்யும்
கரெக்ட். அவங்க தண்ணிக்கு அதிகமா பே பண்றாங்கன்னா அப்புறம் யாரு, நம்ம தள்ளதான் இந்த காசை போட போறாங்க. அப்பார்ட்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. ஆக்சுவலா நான் அதெல்லாம் பார்த்தேன், இந்த ரீசைக்கிள்டு வாட்டர் வந்து இந்த செடிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 5,000 ரூபீஸ் ஃபைன் போட்டிருக்காங்க. எதுக்குன்னா, ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கார் வாஷ் பண்றதுக்கோ நீங்க தோட்டத்துக்கு தண்ணிக்கோ யூஸ்
பண்ணலாம். ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நீங்க கார் வாஷுக்கு பயன்படுத்துறீங்கன்னா 5,000 ஃபைன்.
இல்ல அதுதான் எனக்கு புரியல, எந்த கிறுக்க வந்து குடிக்கிற தண்ணியை முதல்ல கார்களை யூஸ் பண்றான் அவனை முதல்ல பிடிங்க, யார் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கா முதல்ல அந்த அளவுக்கு இதா இருக்காங்களா நான் பெங்களூர்ல
தெரியல பாபோ. ஆனா வந்து this is the people live who can afford to buy a drink water and do car wash. உங்களுக்கு புரியதான் தெரியாது
அப்படி இல்லையா? ஓகே ஓகே ஓகே.
அதாவது நாம வாழ்ந்த நகரங்கள்ல வந்து தண்ணி இல்லைன்னா கார் வாச தள்ளி போடுவோம், ஆனா இங்க வாழ்ற மக்களால தண்ணி இல்லைன்னா என்னால தண்ணி வாங்க முடியும், எவ்வளவு நீ வெல்ல சொன்னாலும் என்னால வாங்க முடியும்டா.
I have apartment for 2.5 crore அப்படின்றாங்க இல்லையா?
I have apartment for 2.5 crore but I only take bath in gyms and office.
ஐயோ ஐயோ, நீ அத பத்தி சொன்னதுனால ஒரு தகவல் நான் சொல்றேன். இந்த அபார்ட்மெண்ட் பத்தி சொன்னதுனால, நம்ம சென்னையில இருக்க 90s kids இருக்காங்கல்ல, அவங்க வந்து இப்ப 3 BHK ஹவுஸ் வாங்கி செட்டில் ஆகணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப முனைப்பு காட்டுறாங்களாம்.
சென்னையில்
மில்லினியல்ஸ்னா யாருன்னா சென்னையில் இருக்கவங்க, அது 30 to 40 இருக்காங்கல்ல. ஸோ ஆப்வியஸ்லி நீ உன்னோட லைஃப்ல அந்த மேலே ஏற ஏற உன்னோட அன்றாட தேவைகளை ஃபர்ஸ்ட் நீ பார்த்துக்குவ, அடுத்து அப்படியே அந்த என்ன மாஸ்லோ ஹையரார்க்கி தியரி மேலே ஏறிட்டே இருக்கில்ல.
ஆமாம்.
இப்போ அந்த 30 to 40 இருக்கவங்க, அதுவும் எஸ்பெஷலி யாரு அப்படின்னா அந்த டபுள் இன்கம் நோ கிட்ஸ் கேட்டகரி, அப்புறமேட்டு இந்த ரீசெண்டாக அந்த கல்யாணம் ஆனவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து 3 BHK ஹோம்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்களாம். இது சர்ப்ரைசிங்கான இது என்னன்னா, இப்போ இவ்வளோ நாள் வந்து சவுத்து தானே வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சவுத்துனா சென்னை, இந்த ஓஎம்ஆர் தாம்பரம் இந்த மாதிரி சைட்லாம் வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த ஏரியாலாம் டிமாண்ட் இப்போ அதிகமாக வருதுன்னா, முகப்பேர், கொரட்டூர் இந்த சைடு இருக்குல்ல, அண்ணா நகர் சைடு இந்த சைடு லெஃப்டில் அப்படியே, அப்புறம் போரூர், மதுரவாயல், அம்பத்தூர், ஆவடி இந்த மாதிரி சைட்லேயும் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குதான். ஸோ அதாவது அவங்க கிளியராக இருக்காங்க இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து, எனக்கு வந்து 3 BHK தான் வேணும். அவங்க ஒர்க் ஸ்பேஸுக்கும் தனியாக ஒரு இடம் இருக்க மாதிரி பார்த்துக்குறாங்க வீட்டுக்குள்ளேயே. ஸோ இந்த மாதிரி இதில் வரவங்க வந்து மோஸ்ட்லி ரெண்டு பேருமே சேலரி ஏர்ன் பண்ணுறவங்களாம் இருக்கிறாங்க. பேச்சுலர்ஸ் வந்து என்ன மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னா, சிங்கிள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட்ஸே போதும் அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறாங்களாம். ஆனால் கொஞ்சம் அஃப்ளூவெண்ட்டாக இருக்க கேட்டகரி வந்து எனக்கு வாங்கினா 3 BHK தான் வாங்குவேன், இல்லைனா நான் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்களாம். ஸோ இந்தியன் பேங்க்ல வந்து ஒரு டேட்டா இது பண்ணியிருக்காங்க, அதாவது 1700 crore வந்து லோன் டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்களாம் 2022-23.
இந்தியன் பேங்க்ல ஓவராலா பேங்க்ல வந்து லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அதான்
லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா கம்மி ஆகிட்டு போதா?
இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அதாவது பேங்க்ல இருக்கும் இருப்பு வந்து பேங்க் வந்து லோனுக்கு சென்ட் பண்ணணும்ல, அதோட இது போகாம
கிடப்பிலே இருக்கு,
தேக்கமா இருக்கு. அதனால HDFC-லாம் டெபாசிட் பண்றதுக்கே ஒரு லிமிட் எல்லாம் கூட நடுவில் போட்டதாக அந்த HDFC-யோட MD யாரோ சொன்ன மாதிரி நான் பார்த்தேன். அதாவது டெபாசிட்டே ரொம்ப அதிகமாலாம் போட்ட வந்தா அலோவ் பண்றது இல்லைன்ற மாதிரி, ஏன்னா அது கிடப்புக்கு போயிடும்ல, அது அவங்களோட மார்ஜின் கத்து இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இது இருக்கு இல்லையா, இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்ஜின் இருக்கு இல்லையா, அதில் அங்கே வந்து அடி விழுவும். அது இவங்க வாட்டு கிடப்பில் போட்டு அங்கே லோன் கொடுக்க முடியல அப்படின்னா. ஆனால் நீங்கள் சொல்கிறது கரெக்ட், ஓகே சொல்லுங்க.
இல்லை அதான், 1700 crore போன வருஷம் இருந்துச்சான், இப்போ வந்து 2300 crore இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க இந்த ஃபிஸ்கலில் லோன் டிஸ்பர்ஸ் பண்ணுது சென்னையில்.
சென்னையிலையா? ஓகே ஓகே.
ஆமாம் ஆமாம், அதை தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட் இல்லை, நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொன்னதுனால சொன்னேன். ஆனால் அங்கே அந்த இதை பாருங்களேன், பெங்களூரில் நீ 2.5 crore போட்டு அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்ட, ஆனால் தண்ணி பிரச்சனைன்னு வரப்போ நீ ரோட்டில் வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது.
ஆமாம் ஆமாம், அந்த இந்த கத்தி படம் மாதிரி. I never in my life we would have thought கத்தி சீன் would become a reality. பட்
அப்போ மால் எப்படி சமாளிக்கிறாங்க எனக்கு புரியல. இப்போ நம்ம இப்போ பேசுறது மால் அத்தாரிட்டிஸ்க்கு தெரியாமையா இருக்கும்.
இல்லை இல்லை, சமாளிக்கிறதுக்கான தான் அந்த மாதிரியான இதெல்லாம் எப்படி தடுப்பீங்க நீங்கள்? ஏதாவது மாலுக்கு போகிறது வந்து இந்த சொல்கிறது வார்த்தைகள் வேற இது வரல. குளிக்கிறதுக்குன்னு மட்டும் இல்லை, ரொம்ப அந்த இதர கேட்டகிரிலாம் இருக்குல்ல, பாத்ரூம் போகணும் அதெல்லாம் இருக்குல்ல.
அதான்
ஆ, அப்போ உங்களுக்கு அதெல்லாம் வந்து மாலில் போகத்தான் வேணும், அதுதான் வச்சுருக்கணுமா?
பண்ண முடியாதுல்ல,
அதான் நீ இது பண்ண முடியாது. நானும் சி நம்மளாம் தெரிஞ்சு இப்போ ஒரு படத்துக்கு போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 4 படத்துக்கு போறோம் அப்படின்னா 2 படத்துக்கு நம்ம போய் பாத்ரூம் யூஸ் பண்ணாமலே கூட பார்த்துட்டு வருவோம்.
வேணா இன்னொன்று பண்ணலாம், நீங்க மாலுக்குள்ள போனீங்கன்னா வெளியில வரப்ப கண்டிப்பா ஏதாவது பில்லு காமிச்சாதான் வெளில விடுவோம்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணிருக்கணும்
அப்படின்ட்டு. இவர் இன்னும் கொஞ்ச நாள் பாட்காஸ்ட் வந்து பிளான் பண்ணலாம் இருக்கோம், அதனால அதுக்கான ஒரு முயற்சி எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு நினைக்கிறேன்.
இல்லடா சொல்றேன்டா.
சரி, நீங்க வந்து கமிங் பேக் டு நம்ம மார்க்கெட்டிங் ரிலவுக்குள்ள வருவோம். அதாவது இதை கேட்டு எனக்கு சாக்கே ஆயிடுச்சு ரொம்ப. அதாவது தூங்குறதுக்காக வெக்கேஷன் போறது வந்து இருக்குல்ல, அதாவது வெக்கேஷன் போறாங்க இல்லையா, வெக்கேஷன்
போறவங்க
வெக்கேஷன் போறவங்க தூங்குறது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி பாக்க ஆரம்பிச்சிட்டாங்கண்ணா இப்போ. அதாவது ஹில்டன்
அன்றோட இது வந்து கேட்டகரி, தயவு செஞ்சு சொல்லிடுறாத,
இது கேட்டகரியா, இது கேட்டகரி எல்லாம் இது எவ்வளவு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல போறேன் எப்படின்னு கேட்டகரி சொல்றேன் முன்னாடில வந்து ஹோட்டலுக்கு போனா வந்து தூங்குறதுங்கிறது வந்து நார்மலா ஒரு பெட் இருந்தா தூங்குவ, அப்படித்தானே உங்களுக்கு கணக்கு?
நார்மலாவே அதான்டா கணக்கு, என்னடா சொல்லு சொல்லுங்க.
இப்பதான் வந்து அந்த அந்த தூங்குற அந்த டைம் பீரியட் வந்து நான் நல்லா தூங்கணும், நான் எனக்கு வந்து தூங்கி எந்திரிச்சேன் அப்படின்னா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ட்ரீம் வரணும், இல்லை நான் வந்து ஒரு வேக்லி வந்து நல்ல ரெஸ்டா எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்களாம். ஸோ இப்போ ஹோட்டல்ஸ்ல வந்து அதுக்கேற்ற மாதிரியான பேக்கேஜஸ் ரூம்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களாம். பார்க்
ஹயாட் பண்றீங்க சொல்லு சொல்லு.
பார்க் ஹயாட் ஹோட்டல் இருக்குல்ல, அதுல வந்து கரண்டா வந்து 5 பிரைட் ஸ்லீப் ஷூட்னு ஒன்று வச்சிருக்காங்க. ஆமா, அதோட வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் $1,095 சரிங்களா. அந்த இது வந்து ஸ்பெசிபிக்கலா எதுக்கு இதுனா, இந்த பிரைட் ஷூட்னா என்னன்னா, பிரைட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏஐ அசிஸ்டடான பெட்டு. அந்த பெட்ல வந்து உங்களுக்கு ஹைப்போதெரபிஸ்ட், அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷர் ரிலீஃப், நீங்க தூங்குறதுக்கு ஏத்த மாதிரி, நீங்க உருள்றதுக்கு ஏத்த மாதிரி ப்ரெஷர் ரிலீஃப், இந்த மாதிரியான பல நல்ல இன்னும் நிறைய இந்த இந்த நுணுக்கமா வந்து நிறைய உள்ளுக்குள்ள இருக்கு சரிங்களா. இந்த மாதிரி வச்சு அந்த அந்த பெட்டு வந்து இருக்கான். ஸோ இந்த பெட்டை வந்து பார்க் ஹோட்டல் வந்து வாங்கி, இந்த பார்க் ஹோட்டல் மட்டும் இல்ல நிறைய ஹோட்டல் வந்து இந்த மாதிரி இந்த பெட்டை வந்து வாங்கி வச்சு.
எங்க நடக்குது, இந்தியாலயா வெளியிலயா?
வெளியில வெளியில வெளியில. இதுக்கு பேர் நடக்குது அதாவது ஸ்லீப் டூரிசம், இதுக்கு பேரு சரிங்களா. அதாவது லொகேஷனுக்கு போறவங்க வந்து நான் தூங்குறதுக்காகவே போறேன் அப்படின்ற மாதிரியான முடிவு எல்லாம் எடுத்துட்டாங்க.
இவ்வளவு நாளா எதுக்குடா போன இப்ப எனக்கு புரியலடா, என்னடா சொல்ல வரீங்க இப்ப? தூங்குறதடா செஞ்ச இல்லையா?
ஆமா, அதாவது ஸ்லீப் வெல்னஸ் பேக்கேஜ் சொல்லி ஒரு பேக்கேஜ் எல்லாம் இருக்கு சில ஹோட்டல்ல. நான் சொல்றேன் இப்ப அந்த ஹோட்டல் எல்லாம் எப்படின்னா, உங்களுக்கு வந்து ஓவராலா பேக்கேஜ் ஒரு ரிசார்ட்ல வந்து இது வச்சிருக்காங்க 2,598 ஃபோர் நைட் ஸ்லீப் வெல் வெல் ரிட்ரீட் பேக்கேஜ் இதுக்கு பேரு. 4 நைட்டு வந்து உங்களுக்கு வந்து பல ட்ரீட்மெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து, அதுல வந்து என்னென்னவோ போட்டிருக்கிறப்போ அதெல்லாம் சால்ட் ஃபுளோட்ஸ் வைப்ரேஷன்ஸ் அப்படி இப்படின்னு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃப்ரீக்வன்சிஸ் இன்ஃப்ரா ரைட் இது மாதிரியான என்னென்னமோ போட்டிருக்கு, இதெல்லாம் போட்டதுலாம் வச்சு அது வந்து உங்களுக்கு 4 வந்து நல்லா தூக்கம் வரும். அந்த தூக்கம் வர்றதுக்கான தனியாக பிரத்யேகமான ஸ்வீட்டு அப்புறம் அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் வச்சு அது ஒரு ரெசார்ட் ஒன்று ஆஃபர் பண்ணுறாங்க. ரெசார்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து இதை வந்து இது பண்ண
ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆமாம். ஸோ இன்னொரு பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்குன்னு ஒரு குக்கூன் மாதிரிலாம் ஒன்று போட்டிருக்காங்க ரொம்ப. ஒரு பிரேசில் ஒரு பிரிட்டனில் ஜெட்வெல் அப்படின்ற ஹோட்டல் சரிங்களா, இந்த ஹோட்டலில் வந்து ஸ்மாலாக டிம் லைட்டோட ஃபோன் எதுவுமே அலௌடு கிடையாது. உங்களுக்கு வந்து $1 அதாவது ஒரு பெர் பர்சனுக்கு வந்து $442 சரிங்களா. நோ டிவி, நோ ஃபோனு, நோ விண்டோ எதுவுமே இருக்காது. நீங்கள் உள்ளே போனால் நல்லா தூங்கலாம். அது மாதிரி ஒரு ஸ்லீப் கூன் அதுக்கு பேர் டிம் லைட்டோட உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்லீப் டூரிசம் ஹோட்டல்ஸ் ஆர் நவ் பெட்டிங் ஆன் ஸ்லீப் டூரிசம்ன்றாங்க. ஒரு நைட்டுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து $1,780 வந்து இதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இதுக்கு வந்து பெட்டு வந்து அதுக்கான பெட்டு உங்களுக்கு புரியுதுங்களா, ஆன் கால் ஹைப்போதெரபிஸ்ட் ஹிப்னோதெரபிஸ்ட்டு இதெல்லாம் வச்சு, ஆன் கால் ஹிப்னோதெரபிஸ்ட் இதெல்லாம் வச்சு உங்களை தூங்க வைக்கிற மாதிரி, உங்களுக்கு நல்ல தூக்கத்தை வர வைக்கிற மாதிரியான ஒரு செட்டப்பையும் ஒரு சூட் ரூமையும் ப்ரொவைட் பண்ணி இந்த மாதிரி பல ஹோட்டல்ல இதாயிருச்சு.
எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ சொன்னேன் 1,000?
ஆவரேஜா நான் சொல்றேன், ஆவரேஜா வந்து $1,780
$85 போட்டா கூட $150,000.
உங்க அதாவது எங்க ஊர்ல ஒரு நாள் திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு சரிங்களா. அந்த திருவிழாக்கு மைக் கட்ட ஒருத்தர் வந்திருந்தாப்ல சரிங்களா. எங்க ஊர்ல எப்பவுமே நைட் ஆடல் பாடல் நடக்கும். நைட் ஆடல் பாடல் நடந்துட்டு காலையில ஏர்லி மார்னிங்க மைக்கை கழட்டிட்டு அவங்க கிளம்பணும். இப்ப 4:30 5 மணிக்கு ஆடல் பாடல் முடியும், அவங்க வந்து மைக்கெல்லாம் கழட்டிட்டு கிளம்பணும். இந்த திருவிழாவுக்கு வந்து மைக் கண்ட வந்ததுல குரூல இருக்க ஒரு ஆளு ஒரு சாக்கை விரிச்சுக்கிட்டு இருப்போம், மைக்குக்கு ஸ்ட்ரெயிட்டு கீழே, அதாவது மைக்குக்கு ஸ்ட்ரெயிட் கீழே பெரிய ஸ்பீக்கர் அது, அதுல வந்து மைக்குக்கு ஸ்ட்ரெயிட்டு கீழே ஒரு பாய ஒரு சாக்கை விரிச்சுட்டு அவர் தலைக்கு போட்டிருந்த துண்டு அப்படியே சுருட்டி வச்சுட்டு ஒரு தூக்கம் போட்டார்.
தூக்கத்தை போட்டதான்
ஒரு தூக்கத்தை ஒரு நைட் ஒரு ஒரு கரெக்டா ஒரு 12:30 மாக்கள தூங்கிருப்பாப்ல. ஆனா எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்ல, கொரட்டெல்லாம் வருது.
எப்படா தூக்கம் வருது அந்த சவுண்ட்ல? அப்பா அதெல்லாம் உண்மையிலே திறமை தாண்டா அந்த இதுல
தூங்குறதுலாம் வருது. கொரட்டெல்லாம் போட்டு நாங்க பக்கத்துல ஆடலும் பாடலாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவரை நோட் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி இவர் வந்து இதுல தூங்குறாரு, அவருக்கு அவ்வளவு உடல் கஷ்டம் இருக்குமோன்னு அவரோட நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாத்துட்டே இருந்தேன் அன்னைக்கு. சரி அப்புறம் கடந்து வந்தாச்சு. அந்த நியூஸை பாக்குறப்ப என்னை திரும்ப அந்த அந்த இடத்துக்கு அவரோட பக்கத்துல போய் நின்று பார்த்தேன். பண்றாங்க. ஆனா ஹோட்டல்ஸ்ல இந்த பார்க்கு அப்புறம் இன்னும் பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு பாதி உங்க பேர் தெரியல, வாயிலை நுழையலைங்கிறதுனால நம்ம சொல்லல சரிங்களா. ஆனா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் இந்த பார்க் ஹயாட்னு சொல்றாங்கல்ல, இது போ இது இந்த கேட்டகரியில இருக்க பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாம் ஸ்வீட் ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த ஸ்வீட் ரூம் வந்து உங்களுக்கு வந்து இது அந்த பெட்டு நான் சொன்னல, அந்த அந்த பிரைட் அப்படின்னு சொல்லல, அந்த பெட்டு, அந்த பெட்டோட மதிப்பே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,299 ஒரு பெட்டோட மதிப்பு.
அதான் போட்ட காசு ஆறுதலே எடுத்துருவானே. ஏன்னு ஏதாவது இருக்கா பெட்ல?
ஆமா ஆமா இருக்குல்ல.
அதான் சொல்றாங்க
அதாவது இது a chance to dream and a you know, vaguely slept feel on a vacation, it is too much to ask அப்படினு ஆரம்பிக்கறாங்க. அந்த லைட்டா தான் ஆரம்பிக்கறாங்க இந்த ஆர்டிகல்.
தானா பணக்காரனுக்கு என்னலாம் பிரச்சனை இருக்கு பாருங்க லைஃப்ல, எனக்கு நினைச்சாலே சோகமா இருக்குடா.
என்ன இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கு எனக்கு தெரியல.
அந்த அந்த ஷேர் சாட்ல சில கோட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்கல, பணம் இருக்கு ஆனா தூக்கம் இல்ல. ச்சே ஆமால என்ன
மனுஷன். இதோட இந்த ஹோட்டல்ஸோட நீட் என்ன சொல்லணும்னா, வெட்டைய வாங்கிட்டேன் ஆனா தூக்கத்தை வாங்கல அப்படின்னு ஒரு பாட்டு வரிகள் வரும். அதுதான் கதை. நீடு என்னன்னா அதான் இந்த ஹோட்டல்ஸோட நீடு, வெட்டைய வாங்கின அவர்கள் தூக்கத்தை வாங்க
வாங்க
முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள். சோ சம்பாரிங்கள், தூக்கத்தையும் வாங்கலாம். இந்த மாதிரி ஹோட்டல்ல போய் தூக்கத்தையும் வாங்க.
நீ சொல்ற கணக்குப்படி பார்த்தா ஒருத்தன் 1.5 லட்சம் ஸ்பெண்ட் பண்றானா, அவன் சம்பளமே 20 லட்சத்துக்கு மேல இருக்கணும் போல டிஸ்போசபிள் இன்கம் மாசம்.
ஆமாங்க இருக்கணுங்க.
மாசம் 2 லட்சம் சம்பாதிக்கிற வந்து இதுக்கு போக போறது இல்ல கண்டிப்பா. மினிமம் 10 லட்சம் 20 லட்சம் இருக்க வந்து அந்த மாதிரி இதுக்கெல்லாம் போவான்றேன்.
ஆமா போறாங்க. இதெல்லாம் யூஎஸ் நடக்குது, இங்க இன்னும் எப்ப வரும்னு தெரியல.
வரும் வரும். நம்ம நம்ம யூஎஸ் தானே எல்லாத்தையும் பார்த்து இது பண்ணிருக்கோம். வெஸ்டர்ன் இன்ஃபுளுன்ஸோட எல்லாம் வரும். எல்லாம் வரும், வெயிட் பண்ணுங்க. ரிலையன்ஸ் நியூஸ் கேட்டு என்ன சொன்னீங்க? ஓ தூங்குறதுல இப்படி சம்பாதிக்கலாமா, சரி இருங்க அப்படின்னு.
என்ன என்ன தூங்குறதுல பிசினஸ் இருக்கான். நீ என்ன பண்ணிட்டு இருக்க, கல்யாணத்துல ஆடிட்டு இருக்க, இப்ப தூங்குற பிசினஸ் தூங்குறதுக்கு ஒரு 10 பாயிண்ட் ஓடு.
அதுல வந்து ஜியோ கனெக்ட் ஆயிருக்கும், ஆப் எல்லாம் கனெக்ட் ஆகி எல்லாம் இது பண்ணி. நைஸ். ஆமா
போனை பத்தி பாக்கலாம் நம்ம இப்ப.
போனா
ஆமா இப்போ ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாமே போன் தான் வந்து ஸ்மார்ட்டர் ஆயிட்டு இருக்கு. ரொம்ப வந்து
இன்னும் ஏதாவது இருக்கா ஸ்மார்ட்டா இருக்கு, நான் அதான் கேக்குறேன். ஃபோல்டபிள் ஃபோன் கொண்டு வந்துட்டீங்க, வேற என்ன இருக்கு?
அதான் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து கலந்த ஒரு டெக்கேடாவே வந்து பாத்தீங்கன்னா ஃபோன்ல வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் எதுவுமே வரல. நீங்க கேமரான்னு எடுத்தீங்க அப்படின்னா பிக்ஸ வந்து மிக்சல கூட்டிட்டே போறாங்க. உங்களுக்கு மெமரி சைஸ்ன்னு எடுத்தா மெமரி சைஸ கூட்டிட்டே போனாங்களே தவிர, ஹார்ட்வேரா வந்து மக்கள் வந்து வாங்குறதுக்கான சேஞ்சஸ் இன்னும் பெருசா வரல அப்படின்றாங்க.
கரெக்ட்.
அதனால இப்ப சாம்சங் S24 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, புதுசா ரிலீஸ் ஆன இது அந்த S24 எடுத்தீங்கன்னா, சில பல ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து ஜென்ரேட்டிவ் AI உள்ளடக்கிய சில சில ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து அதுல இருக்கு. எப்படின்னா லைவ் லைவ் டிரான்ஸ்லேஷன், டிரான்ஸ்கிரிப்ஷன், அது மாதிரியான சில விஷயங்கள், கூகுள் சர்ச், ஃபோன் வந்து ஃபோன் இஸ் மோர் இன்ட்யூட்டிவ் அப்படின்றாங்க. அதுவே இன்ட்யூட்டிவ் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு சில இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் வரும் தெரியுங்களா, டு டேக் அ கால் ஆன் சம்திங். அந்த மாதிரி இப்ப எப்படி சொல்றேன், இன்ட்யூஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன்னா, இப்ப வந்து
இன்ட்யூஷன்னா உள்ளுணர்வு, நான் நம்மளுக்கா ஒண்ணு இன்ஸ்டிங்க்ட்
மாதிரி. அந்த மாதிரி போனுக்கு வந்து அந்த இன்ட்யூஷன் வந்து இது பண்றாங்க. ஐயோ நம்ம யூசர் இப்போக்கு நம்ம யூசருக்கு இப்ப வந்து என்ன தேவைப்பட போகுது, இப்போ ஒரு பாப்பப்
அப்படின்னு கேட்கவா நம்மள்ட்ட,
இங்க பாப்பப் கொண்டு வருவோமா, இந்த இடத்துல இப்படி பண்ணுவோமா, அந்த இடத்துல இந்த நோட்டிபிகேஷன் இப்படி வரும். அது மாதிரி மோர் போன்ஸ் வந்து மொபைல் போன்ஸ் வந்து மோர் இன்ட்யூட்டிவா உருவாக்கப்பட போகுது அப்படின்றாங்க. ஆனா இப்படி உருவாக்கணும் அப்படின்னா அது லேசப்பட்ட காரியம் கிடையாது. மீடியா டெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குல்ல, தெரியும்ல அவங்க, அந்த போன்ல சிப்பு தயாரிக்கிற கம்பெனி, அவங்க வந்து ஜென்ஏ ஃபீச்சர்ஸ் கொண்ட AI ப்ராசஸிங் யூனிட்டை வந்து அவங்க சிப் செட்டில் வந்து நிறையா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்களா, நிறையா அந்த அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து நியூரல் ப்ராசஸிங் யூனிட்டு, அதோட சேர்ந்து ஏஐ ப்ராசஸிங் யூனிட்டு, இதெல்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபோனோட சிப் செட்ஸை வந்து உள்ளுக்குள்ளே வரப்போகுது. இதில் இப்போ இந்த சிப் செட்ஸ்லாம் வந்து நார்மலாக நம்ம ஃபோன், இப்போ நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க, இதில் இருக்க சிப் செட்ஸ் வந்து நார்மலான ஒரு ஏஐ ப்ராசஸிங்கோ இல்லை ஒரு நியூரல் ப்ராசஸிங் யூனிட்டாவோ இல்லை ஒரு மிஷின் லேர்னிங் அல்காரதத்தை ப்ராசஸிங் பண்ணுற யூனிட்டாகவோ இல்லை. ஆமாம், அது கம்பேட்டபிளாக இல்லை. ஸோ இனி வரப்போகிறது ஒரு ஹார்ட்வேர் சேஞ்சாக வரும் மொபைல் ஃபோன்ஸ்குள்ளே வந்து. என்னதான் வந்து நம்ம வந்து இந்த ஏஐ ப்ராசஸிங்கெல்லாம் வந்து கிளவுட் சர்வீஸை யூஸ் பண்ணி பண்ணாலும், ஒரு மொபைல் ஃபோனை இன்ட்யூட்டிவாக மாற்றுறதுக்கான தேவை வந்து இன்பில்ட்டாகவே மொபைல் ஃபோனுக்குள்ளே இந்த ஏஐ ஜென்ஏயோட ஃபீச்சர்ஸு ஜென்ஏயோட அடாப்டபிலிட்டி வரணும் அப்படின்னா ஹார்ட்வேராக அதுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட போகுதுன்றாங்க. சரிங்களா, இப்போ ஹார்ட்வேராக அதுக்கு ஒரு மாற்றம் தேவைப்பட போகுதுன்றப்போ, இப்போ ஸ்மார்ட் ஃபோனுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நீங்கள் மொபைல் ஃபோன் நீ பார்க்குறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர்லாம் இருக்காப்புல, அவர் வந்து ஃபோன் எடுக்க போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் பார்த்தார். இதில் வந்து இவ்வளோ கேமரா இருக்குது, இதில் வந்து இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, இதில் வந்து இந்த வெர்ஷனில் இந்த இதோட இந்த சிப்பு போட்டிருக்காங்க அப்படி இப்படின்லாம் பார்த்தார் இல்லையா. இந்த மாதிரியான பேட்டர்ன் தான் இப்போ வர போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு ஸ்மார்ட் ட்ராகன் அப்படின்னா இப்போ 820 வருதுன்னா 8 16 இருக்கான இதில் வாயில் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி என்னென்ன இருந்துச்சோ அந்த வெர்ஷனுக்கு அப்புறம் அடுத்த வெர்ஷன் அப்டேட் ஆகுங்கிற மாதிரி தான் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இது வந்து ஹோல் நியூ சேஞ்ச் இன் ஹார்ட்வேர் வரப்போகுது உள்ளுக்குள்ளே. சேஞ்சுன்னு சொல்கிறப்போ நியூ ஆட் ஆன்ஸ் வரும் வரப்போகுதுன்றப்போ, இந்த ஃபோன் நார்மல் ஃபோன் கிடையாது, இதுக்குள்ளே சில ஹார்ட்வேர் இருக்குது, அந்த ஹார்ட்வேர் வந்து இந்த ஃபோனோட ஏஐ இதை வந்து ஏஐ இதாக மாற்றுது அப்படின்ற மாதிரியான ஒரு செல்லிங் பாயிண்ட் கிடைக்கும். இந்த செல்லிங் பாயிண்ட் வந்து ஸ்மார்ட் ஃபோன் மத்தியில், ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த அந்த விற்பனைக்கு மத்தியில் அகெயின் ஒரு ஹார்ட்வேர் ரிலேட்டடாக ஒரு 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 நமக்கு நமக்கு எதுக்குன்னே தேவைப்படாமல் அந்த கேமராவை திருப்பி வாங்கிட்டே இருந்தோம் பார்த்தீங்களா. அது மாதிரி மறுபடியும் வந்து எதுக்குன்னே தேவைப்படாமல் மேபி தேவைப்படுதோ என்னமோ அது தெரியல, அது மாதிரியான மறுபடியும் அந்த ஜென்ஏ தேவையான ஹார்ட்வேர் ஹார்ட்வேர் இதில் இருக்குன்னு சொல்லி வந்து இது வருமா. அதுக்கு S24 தான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருந்தாங்க அதுக்கு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் வரும் அப்படின்னு. ஜென்ரேட்டிவ் எடிட்ஸ் எடிட்லாம் நீங்க ரீசைசிங்
அதான் கேட்க வந்தேன். ஓகே ஓகே, ஜென்ரேட்டிவ் எடிட்டா
ரீசைசிங் ஆர் ரீபொசிஷன்லாம் பண்ணிக்கலாமா ஃபோட்டோஸை? ஏஏ தான் வச்சு. ஸோ உங்களுக்கு ஏஐ இன்ட்யூட்டிவாக ஃபோன்ஸ் வர்றப்போ உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான
பர்சனலைஸ்டாக ஒரு ஏஐ வர மாதிரி கணக்கு இல்லையா?
பர்சனலைஸ்டாக ஒரு ஏஐ வருதான் எனக்கு தெரியல. பர்சனலைஸ்டாக ஆனால் எல்லா ஃபோனுமே வந்து இன்பில்ட்டாவே ஒரு ஏஐ ஜென் ஏஐ உள் ஃபீச்சர்ஸோ ஜென் ஏஐ மூலிமா வெளியே வரக்கூடிய ஃபீச்சர்ஸையோ இல்லை வந்து ஒரு இன்னோவேஷனையோ அதுக்குள்ளேயே ஒரு க்ளவுடாக போய் நான் ப்ராசஸ் பண்ணி. இப்போ நீங்கள் நீங்கள் ஃபோனில் ஓப்பனியாக யூஸ் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் எங்கே போய் ஓப்பனியாக யூஸ் பண்ணுறீங்க? அந்த ஓப்பனியோட க்ளவுட் சர்வர் தான் உங்களுக்கு அது பண்ணி கொடுக்குது. சரிங்க, அப்போ வந்து உங்க நீங்க வந்து இந்த போனுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த ஏஐ நடக்கணும் அப்படின்னா அந்த போனுக்கே சிப் தேவைப்படுது. ஒரு சிப்பு சிப் அப்கிரேட்
தேவைப்படுது, சாஃப்ட்வேரா இல்லாம ஹார்ட்வேர் அப்கிரேட் தேவை,
ஹார்ட்வேர் அப்டேட்டாவே ஒன்று தேவைப்படுது. ஸோ அந்த ஹார்ட்வேர் அப்டேட்டை வந்து ஒரு செல்லிங் பாயிண்டா இருக்குன்றாங்க. இந்த ஓஇஎம் எல்லாத்துக்கும், ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனேஜர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து இது ஒரு செல்லிங் பாயிண்டா இருக்குன்றாங்க. மேலும் விவரங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை பத்தி பிசி டாக்டர் நந்தா கூட விஷயத்துல ஏதாவது வீடியோ போட்டாலும் போடுவாப்ல.
இந்தியா அந்த சிப்பை உருவாக்குதா இல்லையா அதை பார்த்து சொல்லுங்க கொஞ்சம். ஒரு பட் காணாம போயிருச்சு. நானும் வந்து எல்லா இடத்துலயும் தேடி பாக்குறேன், பேண்ட்ல ஏதாவது இருக்குமா, பேக்ல ஏதாவது இருக்குமா, ஆபீஸ்ல தேடி பார்த்துட்டேன், இல்ல ஒரு ஹோப்பே போயிருச்சு. அப்ப டக்குன்னு தோணுச்சு, சரி நம்ம வேணா ஒரு ப்ளூடூத் ஹெட்ஃபோன் தான் வாங்கிக்குவோமா, ரொம்ப நாளாக எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு போகிறேன். கடைக்கு போகிறப்ப டக்குன்னு ஒரு இது ஸ்ட்ரைக் ஆகுது. அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பட்டை மட்டும் யாராவது விற்கிறாங்களா அப்படின்ற டவுட் எனக்கு வந்துச்சு. ஃபர்ஸ்ட் என்னதுன்னா இதெல்லாம் யாராவது விற்பாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அமேசானில் போய் பார்க்குறேன், அதை மட்டும் தனியாக விற்கிறாங்க. அந்த ரப்பர் இது நம்ம அந்த காதில் போடுறதுல மாட்டுவோம்ல அந்த இயர்ஃபோனில், கரெக்டாக அதை மட்டும் தனியாக விற்கிறானுங்க. அப்புறம் டக்குன்னு ஓடி போய் வேற கடையில் போய் பார்த்து வாங்கிட்டேன், 30 ரூபா அப்படின்னா. அப்பா தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு இது தெரியல. கண்டிப்பா ஹெட்போன் ஜாக் இருக்காது கரெக்டா அந்த போன்ல, நீ வர போன்ல இல்ல.
ஓ நீ வேணா கேளு, வேணா ஆர்டர் கேட்டு பாரு. அது மட்டும் ஒரு சின்ன ஓட்டம் போடுறீங்க, எதுக்கு சரியில்ல ஹெட்போன் டேவி போடணும்னு கேட்டு
பாப்பா. இந்த இந்த போனுக்கு எவ்வளவு உயிர் இருக்கோ அது வாட்டுக்கு ஓடிட்டே இருக்கட்டும். அது போன் அப்கிரேட் பண்றதுலாம் எனக்கு இதே கிடையாது ஆக்சுவலா.
இது வலையொலி மாதிரி போயிட்டு இருந்தாலும் இந்த டாபிக் நான் பேசுறேன். பதிவு பண்ணிட்டு இருந்தேன், நேஷனல் கிரியேட்டர்னு ஒண்ணு நடந்துச்சு தெரியுங்களா, நேஷனல் கிரியேட்டர் அவார்டா?
ஆமா ஆமா, அவார்டு பார்த்த மாட்டேன்
எனக்கு. ஆனா எனக்கு
நல்லா மாஸ்டர் ஸ்ட்ரோக், அதாவது ஒரு பக்கம் செலிபிரிட்டிஸோட இதுல டச்ல இருந்துக்கிறாங்க, ஒரு பக்கம் யங்ஸ்டர்ஸ் வந்து லைக் ஒரு செட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா டக்குன்னு அவங்களுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு அசோசியேட் பண்ணிக்கிறாரு பாருங்க. அதெல்லாம் பாராட்டணும் வரலாம்.
எனக்கு என்ன எனக்கு என்ன காண்டா, மதன் கௌரிக்கு ஏன் கொடுக்கலங்கிறதா எனக்கு காண்டு. ஏன்னா அந்த ஆள் இவ்வளவு வருஷமா இருக்காப்ல,
அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு இதா ஏதாவது பேசினாரா?
எனக்கு அவருக்கு கிடைக்கலன்றது எனக்கு உண்மையிலே மன வருத்தவங்க.
அதான் நான் கேட்கறேன், அந்த கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி பேசினாரா, உனக்கு அவார்டு கிடைச்சிருக்கும் ஏதாவது பேசினாரான்னு கேட்கறேன். கிடைக்கலன்னா சரி, பேசலன்னா கிடைக்கலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சிம்பிள், சம்திங் ஏதாவது ஒரு நியூஸாவது இருக்கணும்ன்றேன். ஏதாவது ஒன்று ஆஹா ஓஹோ இவங்க இப்படி
பண்ணிட்டாங்க எல்லாம் போடுறாருங்க. முன்னாடி நமக்குமே அவரோட கண்டென்ட்ல வந்து சரி இப்போ எடுத்து போற, அப்புறம் அவரே வந்து ஒத்துக்கிட்டுலாம் செஞ்சுட்டு அப்படி எடுத்து தான் போடுறேன் அப்படின்னு. ஆனால் ஒரு குரியேட்டர் தான், நான் கண்டென்ட் குரியேட்டருங்கிற ஒரு இடத்துக்கு வந்து இப்போ ஒரு கண்டென்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்காப்புல ஏதோ அவர் கண்டென்ட் விடுங்க. ஆனால் அவர் எவ்வளோ வருஷமா போட்டுட்டு இருக்காரு, இப்போ வந்து அவனுக்குலாம் அவார்டு கொடுத்துட்டு இருந்தானுங்க. சரி விடுங்க,
அவருக்கு அவார்டு முக்கியம் இல்லைங்க, மக்கள் மனசுல தாங்க முக்கியம்.
அப்படி சொல்றீங்களா?
அப்படி சொல்லிக்க வேண்டியதான். கிடைக்கலன்னா அப்படி சொல்லிக்கலாம், கிடைச்சா எல்லா பக்கமும் இருக்கணும்னு சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். ஒரு இதுவா வேலைய பாருங்க தம்பி, அடுத்த வேலைய. ஆமா இது, ஐயோ நான் முக்கியமானதே மறந்துட்டேன், ஏஐ பத்தி சொன்னோன்னே. ஆக்சுவலா எங்க ஆபீஸ்ல ஒரு பையன்ட்ட பேசிட்டு இருந்தேன், சரியா?
எனக்கு பயந்துருச்சு, அதாவது எங்க ஆபீஸ்ல ஒரு ஏன் வேலைக்கு எடுத்தாங்க அப்படி அப்படி சொல்லிருக்கேன்னு நினைச்சிட்டேன். அந்த மாதிரி
ஏன் சொல்றேன்னா, இப்ப அந்த விசி அந்த ஃபண்டிங் இதெல்லாம் இருக்குல்ல, என்ன ட்ரெண்ட் நடந்துட்டு இருக்குன்னா, எய்தர் நீயோ இப்ப நீ கோஃபவுண்டர் ரெண்டு பேரு பிச் பண்றீங்கன்னு வச்சுக்கோ, யாராவது ஒருத்த வந்து கண்டிப்பா ஐஐடியிலயோ ஐஐஎம்லயோ படிச்சிருக்கணுமா, அது ஒரு டேக்
மாதிரி,
சரியா? இல்லனா உன் ப்ராடக்ட்ல ஏஐ இருக்கணுமா, ஏதாவது சம்திங் ஏஐ பவர் அப்படின்னு இருந்துச்சுன்னா உனக்கு ஃபண்ட் வந்து ஈஸியா கிடைக்கலாம். ஷட்அப் அண்ட் டேக் மை மணி அப்படின்றாங்களாம்.
நம்ம ஆப்பிள் ஏஐ பக்கத்து போயிட்டாங்களாமே.
யாரு?
ஆப்பிள். ஆப்பிள்
அப்படியா?
ஆமா ஆமா, இந்த கார் பிளான டிராப் பண்ணிட்டு சரி இந்த ஏ என்னவோ பேசிட்டு இருக்காங்க வா அது பக்கத்து போவோம் அப்படின்ட்டாங்கண்ணா போயிட்டு எல்லாரும் ஏ போக விடல.
இல்ல இல்ல, இந்த நியூஸ் நான் எதுக்காக சொன்னேன்னா, இப்ப யாருக்கு வந்து ஃபண்ட், அதாவது ஸ்டார்ட் அப் ஃபண்ட் இருக்குல்ல, அந்த சீட் ஃபண்டு,
ஆமா,
எந்த ஸ்டார்ட் அப்னால கேபிட்டல் இப்ப ஈஸியா ரைஸ் பண்ண முடியுதுன்னா, நீ ஐஐடிலயோ ஐஐஎம்லயோ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியா. அதுக்காக தான் சொல்றேன், அந்த பையன் சொன்னதும் இதுவும் எனக்கு அப்படியே கோரிலேட் ஆற மாதிரியே இருந்துச்சு. எதர் நீ ஐஐடி ஐஎம்ல படிச்சிருக்கணும், இல்லைன்னா அதுல ஜென் ஏஐன்னு ஏதாவது ஒன்று இருக்கணும். ஏஐ சாட் பாட் வச்சிருக்கேன் பாருங்க வெப்சைட்ல ஓரமா அப்படின்னா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ஃபண்டு வந்து உங்களுக்கு ஈஸியா ஃபண்ட் ரைஸ் பண்றது ஈஸி கேட்டா, அவ்வளவுதான். உனக்கு ஒரு செட் ஆஃப் பிரிவிலேஜஸ் அங்க படிச்சிருக்கிறது வந்து.
எவ்வளவு ஃபண்ட் வந்திருக்குன்னு பாப்போமா?
ஃபண்டா?
டோட்டல் ஃபண்டிங், ஆமா, 2023 வந்து 3.4 பில்லியன் டாலர் ஃபண்ட் வந்திருக்கு. அது வந்து 72% டிராப்.
ஓகே ஓகே,
சரிங்களா? அதாவது லேட் ஸ்டேஜ் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து 2.3 பில்லியன் வந்திருக்கு, அதுவுமே 72% டிராப் தான். 22 வந்து 8.9 பில்லியன் வந்திருக்கு, இப்போ வந்து வெறும் 2.3 தான். ஏர்லி ஸ்டேஜ் ஃபண்டிங் வந்து வெறும் 78 மில்லியன் டாலர்ஸ் தான், 71%
தான் இல்லைன்னு சொல்லல. ஆமாம்,
சீடு ஸ்டேஜ் ஃபண்டிங் வந்து 200 மில்லியன் டாலர்ஸ் தான், 54% டாப்பு ட்ராப்பு. ஸோ இதுதான் இப்போதைக்கு ஃபண்டிங்கே கொஞ்சம் நல்லா இல்லை. ஆனால் போட்டுங்க, என்ன பையன் எவ்வளோ படிச்சேன்னு போட்டுங்க.
அது ஒரு பிரிவிலேஜ் தானே, நீ ஐஎம்எல் படிச்சிருந்தா உனக்கு ஒரு அத்தாரிட்டி மாதிரி, ஓ ஐஎம்எல் படிச்சிருக்கியாப்பா இந்தாப்பா காசு அப்படின்றாங்களாம். சும்மா குடுக்கறது இல்ல, ப்ராடக்ட் எல்லாம் பாத்துட்டு தான் குடுக்கறாங்க. பட் ஸ்டில் அது ஒரு, இப்ப அந்த பெங்களூர் அந்த ரெண்ட் ஒரு ஸ்டோரி படிச்சனே அவருக்கா, அவங்க வந்து ரெசியூம் கேக்குறாங்க, எங்க படிக்கிறான்னு வேலை பாக்குறேன்னு கேக்குறாங்க, அந்த மாதிரிதான் இதுவும். சோ ஒரு விசி இன்வெஸ்டர்ட்ட பிச் பண்றேன்னா ஐ ஸ்டடிட் இன் ஐஎம்,
ரெண்ட் வீடு வாங்குறதுக்கெல்லாம் ஐஎம்ல தான் படிச்சிருக்கேன்னா, ஐஎம்ல படிச்ச மொத்தம் 10,000 பேர் 15,000 பேர் தான் வெளியே வருவான், அவனுக்கு கொடுத்தா வீடா இருக்கும், மத்தவனா வாயில வரலச்சு விட்டா போறது.
இல்ல அது மாதிரி எக்ஸாம்பிளா சொல்றேன், அது மாதிரி இந்த சீட் ஃபண்டிங் இதுல வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற அவ்வளவுதான் கேட்டு எல்லா முக்கியமான விஷயம் இந்த வாரம் சொல்லியாச்சு.
அப்படியா, சரி ஓகே. அர்ணும் ஆமா, சோ நியூஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரே ஒரு தான் வழக்கம் போல.
விஜய் நான் ஆப் பத்தி இப்பதான் பேசணும். என்ன
விஜய் ஆப் பத்தி பேசிருவோங்களா? என்ன சொல்லுங்க, உங்க ஆப் விஜய் முத தடவை ஸ்கிரீன்ல வந்து அவர் கட்சிக்காக பேசியிருக்காரு, எப்படி நீங்க நினைக்கிறீங்க, உங்களோட கருத்து என்ன
அதுல? நான் உண்மையில நான் எதிர்ப்பாமா எபிசோடு முடிஞ்சிருச்சுங்க, அது இப்ப சொல்லிடுவேன். சில பேர் கோவம் எல்லாம் போடுறாங்க. பிசினஸ் நியூஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நன்றி வணக்கம். இதுக்கப்புறம் பேசுறது வந்து நம்ம அந்த ஃபாலோவர் சில பேர் கேட்கணும். ஆமா, வலை பேச்சு மாதிரி தான் அது. என்னன்னா நான்
வார்த்தைகளை போட்டு பொழுது
நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலனா, அந்த ஆப் வந்து லான்ச் பண்ணாங்களே, கண்டிப்பா நார்மலே வந்து நீங்க பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து இந்த சர்வர் கிராஷ் ஆறது, ஹையஸ்ட் லைக்ஸ் இன் 10 மினிட்ஸ், அதுல முக்காவாசி இது வந்து விஜய்னாவோட ட்ரெய்லர் டீசருக்கு பாட்டுக்கு தான் அது மாதிரி நடக்கும். ஸோ அப்படின்றப்ப இந்த இன்டர்நெட் பாப்புலேஷனை ஒரு கோர் பேஸா வச்சிருக்குது விஜய்னா அப்படின்றப்ப, கண்டிப்பா இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தா கிராஷ் ஆக போகுதுன்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு விஷயம் என்னன்னா, உங்க ஓட்டர் ஐடி வந்து கொடுங்கன்னு கேட்டாங்க இதுல. அந்த ஆப் நீங்க இப்ப நீங்க அந்த கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி போனீங்கன்னா ஓட்டர் ஐடி டீடைல்ஸும் அதுல கொடுக்கணுமா? எனக்கு அது ரொம்ப வருத்தம் ஆக்சுவலா. விஜய்னாவோட கோர் ஆடியன்ஸ், அதாவது சின்ன அணில்கள்லாம் அவர் வந்து கட் பண்ணி விட்டார் அந்த இடத்துலயே. அதெல்லாம் ஸ்கூலுக்கு போற பசங்க எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க, ஐயோ எனக்கு ஓட்டர் ஐடி இல்லையே, என்னால உறுப்பினர் அட்டை வாங்க முடியல
சொல்லிட்டு. என்னடா அம்மா என்னோட ஓட்டர் ஐடி எங்கேயுமா வச்சிருக்க? ஓட்டர் ஐடியா? உனக்கு தான் 10 வயசு, அது ஓட்டர் ஐடி எல்லாம் உனக்கு கிடையாது. வாங்கி கொடு, நாளைக்கு எனக்கு வேணும். டே தம்பி, ஓட்டர் ஐடி எடுக்க முடியாதுடா எனக்கு, இல்ல எனக்கு வாங்கி கொடு, எனக்கு வேணும். அப்பா அவங்க வேலையை விட்டு வரும்போது எனக்கு ஒரு ஓட்டர் ஐடி வாங்கிட்டு வர சொல்லு.
ஆனா பாவண்டா, ஒரு சைடு பார்த்தா உங்க சின்ன அணில்களை வந்து நீங்க இப்படி பண்ணது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. பட் நீங்க ஒரு அரசியல் இதா பார்த்தா இதுதான் கரெக்டான விஷயம். ஓட்டர் ஐடி இருக்கவங்க தானே உனக்கு ஃபர்ஸ்ட் இப்ப தேவை, சப்போர்ட் தேவை. சின்ன பசங்க வந்து அவனுக்கு உனக்கு ரீல்ஸ் எடிட் பண்ணிட்டு இது பண்ணி போட்டா போதும் இல்ல இப்போதைக்கு. அவங்க இப்ப எப்படியும் நாளைக்கு ஓட்டு போடதான் போறாங்க. 10 வயசு பையன் வந்து ஒரு 6-7 வருஷம் கழிச்சு அவனும் ஓட்டு போட தான் போறான். பட் இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஆக்சுவலா. இந்த மாதிரி ஒரு ஆப் லான்ச் பண்ணி ஓட்டர் ஐடி வச்சிருக்கவங்க மட்டும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்றது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆனா என்ன பண்ண போறாங்கன்னு
தெரியல.
இல்லடா, மெம்பர் லாகின், இந்த ஃபேன் லாகின், ஏதாவது அப்படியாவது வச்சிருக்கலாம்டா.
பிரதர், என்ன பப்ஜிக்கு ஆள் எடுக்கிறான்னு நினைச்சீங்களா? டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு எல்லாரும் பேரையும் வாங்கி போட்டு
அணியோட 70-80% ஆஃப் த ஆடியன்ஸே அவர் அந்த இடத்துல கட் பண்ணி விட்டாரு. சரி, சோமியர் ஓட்டர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு ஆக்சுவலா.
அவ எவ்ரிபாடி இல்ல அப்படின்றாரா? ஆமா, அவர் ஒரு ஆப்
பண்ணுங்கடா. நீங்க வந்து அண்ணனுக்காக வேலை செய்யுங்க, கண்டிப்பா ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும். 18 வயசு ஆனோன்னு எல்லாரும் ஓட்டு போடுங்க.
ஒரு மாதிரி ஒண்ணு வெள்ள செட் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி
கருப்பு சட்டை
போட்டாலும் போல இந்த மாதிரி பண்றாப்ல. பாவம், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சகத்துவ கொள்கையை முன்னிட்டு
உறுதிமொழி எல்லாம் இருக்காமே அந்த கியூஆர் கோடுக்குள்ள போனாங்க. அதெல்லாம் பாத்துட்டு தான் அப்புறம் இது பண்ணு சொல்லிருக்காங்களா? நானும் ஜாயின் எல்லாம் பண்ணல, சும்மா உள்ள போய் பாத்துட்டு அப்படியே வெளில வந்துட்டேன். வரட்டமா வேண்டும்.
நீ ஜாயின் பண்ணிருப்படா எனக்கு தெரியுண்டா.
இல்ல இல்ல, ஜாயின் எல்லாம் பண்ணல.
ஓகே, இன்னும் அடுத்த வாரம் டிஃபரெண்டான நியூஸ் இன்சைட்ஸ் அண்ட் இன்டர்பிரேஷனோட உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ரோபோ மற்றும் கேட். பை பை.